السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت، ولا معطي لما منعت، ولا راد لما قضيت، ولا ينفع ذا الجد منك الجد. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. جزى الله عنا نبينا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله، ورضي الله عن ساداتنا أصحاب رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه، وما نهاكم عنه فانتهوا. وقال تبارك وتعالى أيضا: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. وقد قال النبي صلى الله عليه وسلم: إن الحلال بين، وإن الحرام بين، وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس، أو كما قال عليه الصلاة والسلام. الله يبارك في حضرت رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னதற்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அமைத்து தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். என்னையும் இந்த இடத்தில் வந்து மார்க்கத்துடைய தீனுடைய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னையும் இந்த இடத்துக்கு அழைத்து உங்களுக்கு மத்தியில் உரையாட வேண்டும் என்று சொல்லி என்னை பணித்த என்னிடத்தில் வேண்டிக் கொண்ட வாலிப சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக, பள்ளிவாயினுடைய நிர்வாகம், பள்ளிவாயினுடைய ஃபெடரேஷன் சம்மேளனம் போன்றோருக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக, துஆ செய்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் நற்கர்மங்களுக்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நற்கர்மங்கள் செய்வதற்குரிய வழியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் லேசாக்கியும் தர வேண்டும், தருவானாக என்று சொல்லக்கூடிய துஆ பிரார்த்தனையுடன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கத்திற்கு வரலாம் நினைக்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தீனுல் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். சையிதுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தொடக்கம், தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் போதித்தது, தபலீக் செய்தது, மக்களுக்கு சொன்னது இஸ்லாத்தை தான் சொன்னார்கள். இஸ்லாத்துக்கு வயது 1400 அல்ல, இஸ்லாத்துக்கு வயது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உலகத்தில் இஸ்லாத்தை தான் போதித்தார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது. அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி. இந்த தீனை இன்று நான் பூர்த்தி செய்து விட்டேன், இதற்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள், இதற்கு பிறகு நபிமார்களுடைய வருகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்ததும்
இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழைத்ததும் இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸ் என்ற பெண்மணிக்கு இந்த கடிதம், இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய கடிதம். அந்த கடிதத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள், வஅதுனி முஸ்லிமீன், பல்கீஸுக்கு அழைப்பு கொடுத்தார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் என்னிடத்தில் வந்து சரண்டர் ஆகுங்கள், இங்கே வந்து சேர்த்து விடுங்கள். ஃபிரௌனுடைய சூரியக்காரர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இந்த சூரியக்காரர்கள், அவர்களும் சொன்னது, எந்த இஸ்லாத்தின் பக்கம் மூசா எங்களை அழைக்கிறாரோ அந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு கையேந்தி நாங்கள் துஆ கேட்டார்கள். எங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்புள்ளை, பேரப்புள்ளையின் புள்ளை, நாலாவது தலைமுறை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். துஆ கேட்கிறார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன். யல்லா என்ன முஸ்லிமாக மௌத்தாக்குவாயா? ஒரு நபியும் துஆ கேட்கிறாரு, நான் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், இஸ்லாத்தில் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வல தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது இஸ்லாத்திலே அன்றி வேறொரு மார்க்கத்தில் நீங்கள் மரணிக்க கூடாது. தீனுல் இஸ்லாத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மார்க்கமாக, இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை, நாங்கள் வாழ்வதற்குரிய சரியான ஒரு முறை இருக்கவன் இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் என்று சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயற்படக்கூடிய சில செயற்பாடுகளுக்குரிய பெயர் அல்ல. மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுடைய வழிபாட்டு இடங்களுக்கு போனால் மாத்திரம், குறிப்பிட்ட ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அவருடைய வியாபாரத்தில் மார்க்கம் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் தீன் கிடையாது, வீட்டு சூழல் அது எப்படியும் இருக்கலாம், எங்களை பொறுத்த வரையில் அப்படி அல்ல. எலும்பு ரோம எலும்பு எலும்பி தூங்கி எழுந்து விட்டோம், தூங்கி எழுந்து விட்டோம், எழுந்தும் பொழுதே எங்களுக்கு மார்க்கம் இருக்கிறது, எங்களுக்கு தீன் புத்தி சொல்கிறது, நீங்க எப்படி எழும்ப வேண்டும், தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம், என்ன வாய் கழுவ இல்லை, உடுப்பு ஆடைகளை மாற்ற இல்லை, ஓ செய்ய இல்லை, வாஷ்ரூமுக்கு போக இல்லை, இப்பதான் எழுப்பி இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர். அங்கிருந்து தீன் ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? குழந்தையுடைய காதின் பாங்கை அகாவத் சொல்லப்பட வேண்டும், குழந்தைக்கு தஹ்னீக்கு செய்யப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுருக்கமாக சொல்ல போனால் வாஷ்ரூம் வெளிவாசலுக்கு போய் அங்கே தனிமையில் இருக்கிறோம், கதவுகளை மூடிவிட்டோம், ஆடைகளை களைந்து விட்டோம், தேவைகளை பூர்த்தி செய்ய ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம், அங்கேயும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது, அங்கேயும் எங்களுடைய மார்க்கம் எங்களை கைவிட்டு விடவில்லை. கிபிலாவை முன்னோக்காதீர்கள், கிபிலாவை பின்னோக்காதீர்கள், சுத்தம் செய்யுங்கள், வடக்கரத்தினால் சுத்தம் செய்ய வேண்டாம், எதுவரைக்கும் சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், சுத்தம் செய்வதற்குரிய முறை என்ன? சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு விடயத்தையும் துல்லியமாக தெளிவாக அழகாக இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த மார்க்கம் இருக்கிறது வெறுமனே ஒரு மாத காலத்துக்கு சொந்தமான மார்க்கம் அல்ல. ரமலானுக்கு சொந்தமான மார்க்கம், ஹஜ்ஜுக்கு சொந்தமான மார்க்கம். ஹஜ்ஜு கடமையை முடித்துக் கொண்டதற்கு பிறகுதான் நாங்கள் முஸ்லீம்களாக வாழுவோம் என்ற மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் பிறக்கும் பொழுதே முஸ்லீமாக பிறந்தோம், மௌத்தாகும் பொழுது முஸ்லீமாக மௌத்தாகும். திருமணம் இஸ்லாம் மயப்படுத்தப்பட்ட திருமணங்கள், இஸ்லாம் மயப்படுத்தப்பட்ட திருமணம். நிக்காஹ் எப்படி செய்ய வேண்டும், திருமணம் எப்படி முடிக்க வேண்டும், சுபஹானல்லாஹ், அனைத்தையுமே மிக தெளிவாக துல்லியமாக விரிவாக தரத்துக்கும் உங்களையும் தெளிவான மார்க்கத்தில் விட்டுவிட்டு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அதிலே வரக்கூடிய இருட்டும் வெளிச்சமாக தந்தது, இருட்டும் இருளும் வெளிச்சமாக தருகிறது. எதையுமே அல்லாஹ் சொல்லாமல் இல்லை, அனைத்தையும் சொல்லியிருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் பொருள், பணம், பொருளீட்டல், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், வர்த்தகம், தன்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகள், இவைகளை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. நாங்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. ஒருவர் கொடுக்கிறார், இன்னொருவர் வாங்குகிறார். கொடுக்கல் வாங்கல் அரபியில சொல்லுவோம் முஹாமலாத், இரண்டு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு அது ஃபாஅல வஜில் வரும். ஒருவர் கொடுக்கிறார், மற்றவர் வாங்குகிறார். கொடுக்கல் வாங்கல் ரெண்டு பேர் சம்பந்தப்படுகிறார்கள். மனைவிக்கு கணவன் கொடுக்கிறார் மகரை, மனைவி வாங்குகிறார் மகரை. கொடுக்கல் வாங்கல். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அனந்தர சொத்துக்கள் பிரிக்கப்படுகிறது, பங்கு வைக்கப்படுகிறது. பங்கு வைக்கப்பட்ட சொத்து கொடுக்கப்படுகிறது. மார்க்கம் தீனுல் இஸ்லாம் கொடுக்கிறது, மற்றவர் வாங்குகிறார்கள். இந்த கொடுக்கல் வாங்கறது இருக்கிறதே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு லேசான பகுதி அல்ல, இது பெரிய ஒரு பகுதி. ஒன்று ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது, பொருள் என்று சொல்லக்கூடியது, செலவாதம் என்று சொல்லக்கூடியது. உலகத்தில் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று, இஸ்லாத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டாலும், எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நீங்கள் பார்த்தாலும், அங்கே பொருள் இருக்கிறது. பொருள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் உங்களால் வணக்க வழிபாடு செய்ய முடியாது. தொழுகை எடுத்துக் கொண்டால் உடை தேவைப்படுகிறது, இந்த உடையை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது, இருப்பிடம் தேவைப்படுகிறது. ஒருவருடைய காகித பயன்படுத்தி சுதுசு செய்ய முடியாது, அனுமதி பெற வேண்டும். ஜகாத் கொடுப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது, நோம்பு திரும்பதற்கு, நோம்பு திறப்பதற்கு உணவு தேவைப்படுகிறது, ஹஜ் செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது, ஒரு நல்ல கர்மத்தை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. வாழல் மௌலூதிடம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், குழந்தைகளுக்கு தாய் தந்தை தகப்பனை சொல்லிக் கொள்கிறோம். அப்ப என்ன வேணும், அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். ஒரு மும்மினுடைய வாழ்வில் பொருள் என்று சொல்வது, பணம் என்று சொல்வது பிரிக்க முடியாத ஒன்று. திருமணம் முடிக்க முடியாது மகர் கொடுக்காமல், மகரம் சொல்லி ஒன்றை நிர்ணயிக்காமல், ஒன்றை கொடுக்காமல், ஒன்றை பற்றி பேசாமல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று சிகத்தாக மாட்டாது. எந்த ஒரு கடமையை, எந்த ஒரு வணக்க விவாதத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் அனைத்திலும் சம்பந்தப்படுகிறது பணம். ஹதீஸ் நடந்திருக்கிறது, பிரயாணியுடைய துஆ கபூலாகும், பிரயாணம் செய்யக்கூடியதுடைய துஆ கபூலாகும், ஹதீஸ் கலந்திருக்கிறது. ஒரு மனிதர் பிரயாணத்தில் போறாரு, நீண்ட பிரயாணம். அந்த காலத்தில் வாகனம் இல்லை, ஏசி இல்லை. பாலைவனத்தில் தான் பிரயாணம் செய்ய வேண்டும், ஒட்டகத்தில் தான் பிரயாணிக்க வேண்டும், வாகனிக்க வேண்டும். பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தூசி, உடம்பெல்லாம் தூசி, பறத்தையான முடி, முடியில தூசி பட்டு, தூசி காரணமாக முடியெல்லாம் பறத்தையாக இருக்கிறது. ஒரு வகையான கோலத்தில் இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் பிரயாணியினுடைய துவா கபூலா, பிரயாணம் செய்யக்கூடியவர் கேட்கிற துவா இருக்கிறது, அது கபூலா. இவர் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறார், சபர் செய்கிறார். அது ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கட்டும், உம்ராவுடைய பயணமாக இருக்கட்டும், ஒரு தாவத்துடைய வேலை பயணமாக இருக்கும், ஒரு நல்ல கருமத்துக்காக வேண்டி போற பயணமாக இருக்கட்டும், பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார். பிரயாணத்தில் துவா கேட்கிறார், கையேந்துகிறார், உடுத்திருக்கக்கூடிய ஆலே ஹராமானது, அவனுடைய சாப்பாடு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய பானம் ஹராம். ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு, ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு. கொடுக்கல் வாங்கலை கொண்டுதான் பணம் ஹலால் ஆகிறது, பணம் ஹராம் ஆகிறது. கொடுக்கல் வாங்கலை கொண்டுதான் பணம் சுத்தமாகிறது, பணம் நஜீஸ் ஆகிறது. வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக் கொடுங்கள், சம்பாதித்த பணத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். சப்தம், எங்கிருந்து சம்பாதித்தாய், எனக்கு பணம் எப்படி கிடைத்தது. இரண்டாவது, இதை நீ எப்படி செலவழித்தாய். சம்பாதிப்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. சம்பாதிப்பதற்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும், எந்தெந்த வழியில் சம்பாதித்தால் இது ஹலால் ஆகும், எந்தெந்த வழியில் பொருளை தேடினால் ஹலால் ஆகும், எந்தெந்த வழியில் பொருளை திரட்டினால் ஹராம் ஆகும், பிறருடைய சொத்தை அபகரிப்பா, பிறருடைய சொத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், யாருடைய உடமையையும் எனக்கு வைத்துக் கொள்ள முடியாது. மார்க்கம் கொடுக்க சொல்லி இருக்கிறது, வீடு கொடுக்க சொன்னதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் கொடுக்காவிட்டாலும் அது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது, சொந்தமாக மாட்டாது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஜகாத் கொடுக்க வேண்டும், எனக்கு ஜகாத் கடமையாகிவிட்டது, என்னுடைய பணத்துக்கு கணக்கு பார்த்து நான் 2.5% ஜகாத் கொடுத்தாக வேண்டும். ஜகாத் 2.5% கொடுக்கிறது உங்களுடைய கடமை. நீங்கள் கொடுக்கவில்லை என்பதன் காரணமாக அந்த பணம், அந்த சொத்து, அந்த பணம் உங்களுடைய பணமாக மாற மாட்டாது. அது பிறருடைய பணம், பிறருடைய உடமை, பிறருக்கு சொந்தமான பணத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்கள் இதே போல தான், அனந்தரத்துக்கு இந்த ஊரை பொறுத்தவரையில் மிக முதுமையடை இந்த தலையை உளமாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்நாளில் வரக்கத்து செய்வானாக. உளமாக்கள் அணுகி கேளுங்கள், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், சொத்துக்கள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட வேண்டும், ஒருவர் கொடுக்க வேண்டும், மற்றவர் வாங்க வேண்டும், கொடுக்கல் வாங்க. உடைமைகளை ஹலாலாக்குவதற்குரிய ஒரே ஒரு வழி, கொடுக்கல் வாங்கலை மார்க்கமாக்க வேண்டும், சரியத்தாக்க வேண்டும். எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, இந்த இடம் எப்படி கிடைத்தது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, இந்த வீடு எப்படி கிடைத்தது, எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, இந்த வாகனம் எப்படி கிடைத்தது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பு தாய்மார், அன்பு சகோதரிகளே, மிக இணக்கமாக சொல்லுகிறேன், இரக்கமாக சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகள் எப்படிப்பட்ட உடைமைகள், இது எனக்கு எப்படி கிடைத்தது, இதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன். சிலரத்தில் வாகனம் இருக்கலாம், லஞ்சமாக வாங்கின வாகனம், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏதோ ஒரு செய்ய முடியாத, எனக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு வேலையை செய்து கொடுத்து விட்டு லஞ்சமாக வாங்கியிருக்கிறீர்கள். அப்ப கொடுக்கல் வாங்கல், ஒருவர் கொடுக்கிறார், நீங்கள் வாங்குகிறீர்கள், இது ஹராமான பொருட்கள் வாங்கல். ஒரு வயல் அறுவடை செய்தீர்கள் மாஷா அல்லாஹ், நல்ல கொல்ல லாபம் கிடைத்து விட்டது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வயல்ல செஞ்சத்துல அந்த வேளாவை செய்ததில் உங்களுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது, சொந்த பணம், ஹலாலான பணம், இந்த பணத்தை கொண்டு வாகனத்தை வாங்கினீர்கள், சல்லியை கொடுத்து வாகனத்தை வாங்கினீர்கள், ஹலாலான வாகனம், ஹலாலாக வாகனம், வாகனத்தை வைத்து ஹலால் ஹலால் இல்லை, இந்த வாகனத்தை அடைத்துக் கொள்வதற்கு கையாண்ட முறையை வைத்துத்தான் வாகனம் ஹலால் வாகனம் ஹராம். உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ள சொல்லுகிறேன், அனந்தர சொத்து, ஒருவர் மௌத்தாகிவிட்டார், உதாரணமாக எடுத்துக் கொள்வோம், நான் சொல்லுவது உதாரணமாக இருந்தாலும் இது யதார்த்தத்தில் நடந்திருக்கிறது. ஒரு நிக்காக நடக்கிறது பள்ளியில், ஒரு மாப்பிள பள்ளியில் பெண் வீட்டாக இருந்திருக்கிறார்கள், மகள் கொடுக்கப்பட்டு விட்டது, பள்ளியில் நிக்காக நடந்து விட்டது, என்னுடைய மகளை உங்களுக்கு நான் இத்தனை ஆயிரம் ரூபாய் இத்தனை லட்சம் ரூபாய் மகர் தொகைக்கு தொகையை மகராக வைத்து உங்களுக்கு நான் நிக்காக செய்து தந்தேன் சொல்லி பெண்ணுடைய தாப்பன் சொல்ல கணவன் மாப்பிள்ளை ஏற்றுக் கொள்கிறார், கவிழ்த்து நிக்காக, அந்த பெண்ணுடைய நிக்காக நான் கபூல் செய்து கொள்கிறேன், சுபஹானல்லாஹ், நிக்காக நடந்து முடிந்து விட்டது, ரெஜிஸ்டர் அந்த எழுத பதிவாளர் நிக்காக பதிவு செய்து விட்டார், முடிச்சு பள்ளியை விட்டு வெளியே போன மாப்பிள்ள ஒரு வாகன ஆக்சிடென்ட்ல மௌத் ஆகிட்டார், அப்படியும் மௌத்து வரும், புது மாப்பிளைக்கு மௌத்து வர மாட்டாதுன்னு சொல்லி யாரும் சொல்லல, புது பெண்ணுக்கு மௌத்து வரலாம், புது மாப்பிளைக்கு மௌத்து வரலாம், நிக்காக நடந்து முடித்து விட்டது, பள்ளியில தான் நிக்காக நடந்துச்சு, நிக்காவுக்கு பிறகு மனைவியை கணவன் சந்திக்கவில்லை, ரெண்டு பேரும் இல்லற வாழ்வில் ஈடுபடவும் இல்லை, ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக் கொள்ளவும் கிடைக்கவில்லை, கணவனுக்கு மௌத்து வந்துவிட்டது. இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும், மார்க்கம் என்ன சொல்லுகிறது, தீன் என்ன சொல்லுகிறது, எங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணை பொறுத்தவரையில் அவள் 4 மாதம் 10 நாள் இத்தாவுடைய கடமை அனுஷ்டிக்க வேண்டும், அது ஒரு பக்கம், வாழவில்லை ஆனால் இத்தாவுடைய கடமை அனுஷ்டிக்கப்பட வேண்டும், மௌத்துடைய இத்தா இது. சரி, இரண்டாவது இருக்கிறது, கணவனுடைய சொத்துக்கள் இருக்கிறது, கணவனுடைய உடைமைகள் இருக்கிறது, கணவனுக்கு சொந்தமான வீடு, கணவனுக்கு சொந்தமான இடம், கணவனுக்கு சொந்தமான வாகனம், கணவனுக்கு சொந்தமான பேங்க் பேலன்ஸ், கணவனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்தும் அனைத்திலும் அனைத்தையும் கணக்கிட்டு அனைத்தையும் கணக்கு பார்த்து மனைவிக்கு 25% கொடுக்கப்பட வேண்டும். இது நான் கொடுக்கவும் இல்லை, நீங்க கொடுக்கவும் இல்லை, சர்தாரி ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்கவும் இல்லை, இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது. நீங்க கொடுப்பீங்களா இல்லையா, நான் கொடுப்பேனா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கிறான், நாங்க கொடுத்துட்டாக வேண்டும். மீதமுள்ள 75% தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நிலைமைகளை வைத்து பங்காகிக் கொண்டே போவோம். தகப்பன் இருந்தால் சகோதரனுக்கு பங்கு கிடைக்க மாட்டாள், தகப்பன் இல்லை என்றிருந்தால் தாயினுடைய பங்கு போக மீதமுள்ள பங்கு சகோதர சகோதரிகளை பங்கிட்டுக் கொடுக்கப்படும். இது மிக தெளிவாக சொல்லப்பட்ட விடயம். இதே போலத்தான் மனைவி மௌத்தாகிவிட்டால், நிக்காவுக்கு பிறகு மனைவி மௌத்தாகிவிட்டால் கணவனுக்கு என்ன கிடைக்கும், கணவனுக்கும் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், என்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகள் எனக்கு எப்படி கிடைக்கும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் ரெண்டு விடயத்தில் எப்பொழுதுமே விழிப்பாக இருப்பார், என்னுடைய இந்த பாக்கெட் இந்த சேப்புள்ளுக்கு வரக்கூடிய 100 ரூபாய் எப்படி வந்துச்சு, எந்த முறையில் வந்துச்சு, இது எனக்கு எப்படி சொந்தமாகிச்சது, லாபமாக எடுத்தேனா அல்லது ஒருவர் ஹஜ்ஜாவாக தந்தாரா அல்லது நான் இதை அனந்தர சொத்தாக பெற்றுக் கொண்டேனா அல்லது நான் இதை ஒரு வேலை செஞ்சு கூலியாக வாங்கினேனா, என்னுடைய சேப்புண்ணுக்கு வரக்கூடிய ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் எப்படி வந்துச்சுது என்று சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். 100 ரூபாய் பணம் இருக்கிறது, இது காரியாலயத்தில் லஞ்சமாக வாங்கின பணம். 100 ரூபாய் பணம் இருக்கிறது, கணவனுடைய பக்கத்திலிருந்து கணவனுக்கு தெரியாவிடுத்த பணம். 100 ரூபாய் பணம் இருக்கிறது, இது ரோட்டில் போற இடம் புறக்கின பணம். 100 ரூபாய் பணம் இருக்கிறது, இதற்கு எப்படி வந்துச்சு யாருக்கும் சொல்ல முடியாது. என்னுடைய சேப்பில் 100 ரூபாய் இருக்கிறது, எனக்கு எப்படி வந்துச்சு தெரியாது. ஒரு 100 ரூபாய் பணம் சேப்புக்குள்ள வரும் என்றிருந்தால் அதற்கு வருவதற்குரிய வழி தெரிய வேண்டும். எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, இது வந்த வழி ஹலாலா ஹராமா. ஒருவர் ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்கிறார், பாடசாலையை கட்டிக்கிறார், மதரசாவில் ஒதுக்கொடுக்கிறார், அரசாங்க உத்தியோகம் செய்கிறார், ஒரு மாச காலம் வேலைக்கு போகவே இல்லை. எப்படியோ அரசாங்கம் தவறுதலாக, நிறுவனம் தவறுதலாக இவரை வந்தவராக கணக்கிட்டு, வேலைக்கு வந்தவராக கணக்கிட்டு இவருடைய மாத சம்பளத்தை கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சம்பளத்துக்கு சொந்தக்காரன் நான் இல்லை, நான் ஒரு மாத காலம் வேலைக்கு போக இல்லை, இந்த சம்பளத்துக்கு அருகலையானவனாக நான் இல்லை, இது தவறுதலாக வந்த பணம், எனக்கு இந்த பணம் ஹலாலாக மாட்டாது, எனக்கு இந்த பணம் ஹலாலாக மாட்டாது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கள், முதல் விடயம் என்ன என்று சொன்னால் என்னிடத்தில் வந்த பணம் எப்படி வந்துச்சுது, ஹலாலாக வந்துச்சுதா ஹராமாக வந்துச்சுதா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் நடந்த சம்பவம் உண்டு. இந்த விடயத்தில் கருத்தில் இருக்கும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஈச்சப்பழம் வந்திருக்கிறது. என்ன ஈச்சப்பழம், ஜகாத்துடைய ஈச்சப்பழம், ஜகாத். எங்களுக்கு தெரியும் பணத்தில் மாத்திரமல்ல ஜகாத் இருக்கிறது, தானியங்களின் ஜகாத் இருக்கிறது, பல வர்க்கங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், பழத்தை பொறுத்தவரையில் பேரீச்சம்பழம், திராட்சை போன்ற பழங்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும், அவைகளை பற்றி எல்லாம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். பேரீச்சம்பழத்துக்குரிய ஜகாத்து வந்திருக்கிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள ஜகாத் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ளை மூத்தவர் பெரியவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பருவமே கூட அடைந்துள்ள சின்ன புள்ளை, அந்த சின்ன புள்ளை பேசி அந்த ஈச்சப்பழத்தை வாயில போட்டுச்சு. எனக்கு சாப்பிட முடியாது, எனக்கும் குடும்பத்துக்கும் இந்த ஜகாத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், சாப்பிட மாட்டோம். என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அகல வயிற்றை சார்ந்தவர் சொன்னாங்க, சாப்பிடாதே சாப்பிடாதே, துப்பு 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 சொல்லி போட்டு அந்த சின்ன புள்ளக்கே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னா அஹ்லு பைத்தின், நாங்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்பம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜகாத்தை ஹராமாக்கி இருக்கிறார், ஜகாத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு ஈச்சப்பழமாக இருந்தாலும் இது எனக்கு ஹலாலா ஹராமா, என்னுடைய வீட்டுக்கு வந்த ஈச்சப்பழம் ஜகாத்தாக வந்திருக்கிறது, இது நான் சாப்பிடக்கூடியது, இதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். வாழ்க்கை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 100 ரூபாய் பணமாக இருந்தாலும் சரி எனக்கு எப்படி கிடைச்சது, இது ஹலாலா ஹராமா. இதைத்தான் சொன்ன சல்லா சொல்ல, இன்னல் ஹலால பைத்தின், இந்த 100 ரூபாய் ஹலாலா ஹராமான்றத நீங்க பேசு தாரல் இஸ்தால பேசு முஸ்தீட்ட பத்துவா கேட்க தேவையில்லை. உங்களோட உள்ளத்தில் பத்துவா கேளுங்க, உள்ள பத்துவா சொல்லும் உங்களுக்கு. ஹராம் மிக தெளிவானது, நீங்க யாரும் சந்தேகப்பட தேவையில்லை, இது ஹராம் என்று யாருக்கே பத்துவா கேட்க தேவையில்லை, அது உங்களோட உள்ள உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு சொல்லும். ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வீட்டில் மக்கள் வாழ்றாங்க வசிக்கிறாங்க, நான் கொடுத்தது வீட்டு வாடகைக்கு வாழ்வதற்கு, அந்த வீட்டில் வாழ போறாங்க, ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறேன், அந்த வீட்டில் வாழுகிறார்கள், அவன் எனக்கு பணம் கொடுக்கிறாங்க, பணம் கொடுக்கிறாங்க. நான் கொடுத்தது வசிப்பதற்கு. ஆனா அந்த வீட்டுக்கு அந்த மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் ஒரு மூலையில ஒரு சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு பிரச்சனை அல்ல. நான் கொடுத்தது அவர்கள் வணக்க அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு தேவாலயத்துக்கு கொடுக்கவில்லை, நான் கொடுத்தது வீட்டுக்கு கொடுத்தேன். அந்த வீட்டில் ஒரு மூலையில வைத்திருக்கிறார்கள், அது எனக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய இருப்பிடத்தை என்னுடைய ஒரு கடையை கொடுத்திருக்கிறேன், ஒரு மதுபான கடைக்கு, மதுபான விற்கக்கூடிய இடத்துக்கு, ஒரு வங்கிக்கு மத்தியில் டீல் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வருமானம், இந்த கூலி, இந்த கிடைத்திருக்கக்கூடிய வருமானம் எனக்கு ஹலாலா ஹராமா? அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வையுங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் ஹலாலா? இதை பார்ப்பதற்குரிய மெட்டியார் ஸ்டாண்டர்ட், இதை பார்ப்பதற்குரிய அனுகூலம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இந்த பணம் எனக்கு எப்படி கிடைத்தது? சில சந்தர்ப்பங்களில், சில கட்டங்களில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம், இது ஹலாலா ஹராமா, இது ஹலாலா ஹராமா, இதில் எப்படி நான் செய்வது, இதை சம்பளமாக எடுக்கலாமா கூடுமா கூடாதா, நான் எப்படி நடந்து கொள்வது? அந்த சந்தர்ப்பத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் உளமாக்களை நானே புத்த உளமாக்களை அணுகி, இது எனக்கு கூடுமா கூடாதா, நான் எப்படி செய்து கொள்வது, இது எனக்கு ஹலாலா ஹராமா என்பதை கேட்டு அறிந்து கொள்வது உடைய கடமை. ஒன்றிருக்கிறது சம்பாதிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரனே, சம்பாதிக்கக்கூடிய விடயத்தில், தொழில் பணத்தை திரட்டக்கூடிய விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். பட்டி ஹராம், மோசடி ஹராம், கலப்படம் செய்வது ஹராம், ஏமாற்றுவது ஹராம், அளவை நிர்வகியில் குறை செய்வது ஹராம். நாங்க எப்படி சம்பாதிக்கிறோம், நாங்க எப்படி பொருள் திரட்டுகிறோம்? அவசரமாக திரட்ட வேண்டும், அவசரமாக பணக்காரமாக வேண்டும். என்னிடத்தில் பணம் இருக்கிறது, அது என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய மனைவியின் பணம். உங்களுடைய ஊர் பிரதேசங்களை பொறுத்தவரையில் சீதனம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு வகையில் இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, உண்மையிலேயே கணவன் புறத்திலிருந்து மாப்பிளை வீட்டார்கள் செய்கிறார்கள், டிமாண்ட் பண்ணி கேட்கிறாங்க, என்ன கொடுப்பீங்க, என்ன தருவீங்க, என்ன கிடைக்கும், எங்களுக்கு வாகனம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா? சுபஹானல்லாஹ், வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த டிரான்சாக்சன், இந்த கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இது ஒரு ஹராமான கொடுக்கல் வாங்கல், இது ஒரு ஹராமான நடைமுறை. கொடுத்துத்தான் கல்யாணம் முடிக்க வேண்டும். என்ன ஆச்சரியம் தெரியுமா, சீதனம் கேட்கிறாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், இங்க கல்யாண ஒப்பந்தம் செய்யும் பொழுது 200 ரூபாய் பணம் கொடுத்து நிக்காஹ் செய்து கொள்கிறார்கள், 200 ரூபாய் பணம் கொடுத்து, 2000 ரூபாய் பணம் கொடுத்து, 1 லட்சம் ரூபாய் பணத்தை மகராக கொடுத்து நிக்காஹ் ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. ஆனா கைக்கூலியாக சீதனமாக அந்த பெரிய ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இருக்கிறது, கணவன் வீட்டார் டிமாண்ட் பண்ணி பேரம் பேசி அவர்கள் வாக்கு மூலமாக எங்களுக்கு இவ்வளவு வேணும் என்று சொல்லி, இது வேணும் என்று சொல்லி கேட்டு வாங்குவது சுத்த ஹராமானது. இந்த ஒன்று இருக்கிறது, மாப்பிள்ளை வீட்டார் கேட்டு போகவில்லை, அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, நிக்காஹ் பேசுகிறார்கள், திருமணம் பேசப்படுகிறது, நிக்காஹுடைய ஒப்பந்தத்துக்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண் வீட்டார் குறுக்குகிறார்கள், யாருக்கு கொடுக்கிறாங்க, மனைவிக்கு கொடுக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் யோசிக்க வேண்டும், மனைவியுடைய சொத்தில், மனைவிக்கு சொந்தமான உடைமைகளில் எனக்கு என்ன சொந்தம் இருக்கிறது, அதை நான் எப்படி அணுக வேண்டும், அதை நான் எப்படி கையாள வேண்டும், அதிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், மாமாத சொத்துக்கள் எழுந்து விடுக்கக் கூடாது என்று சொல்லியிருந்தால் பணக்காரன் வீட்டில் திருமணம் முடிப்பதே ஹராமாகிவிடும், பணக்காரத்த வீட்டில் திருமணம் முடிப்பதே ஹராமாகிவிடும். இல்ல, மனைவிக்கு சொத்து கொடுக்கிறார் மாமா, தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களுடைய மகளாட்சி நீங்கள் ஆட்சி, ஆனால் உங்களுடைய மகளுக்கு கொடுத்திருக்கிறதே அந்த பணத்துக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அந்த பணத்தினுடைய நிர்வாகி நான் அல்ல, அந்த பணத்தை வைத்து வாழ்வது நான் அல்ல, அந்த பணத்துக்கு பணத்தை வைத்து நான் சொந்தக்காரன் என்று யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். அந்த பணம் அவளுடைய பணம் எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பெண்களுடைய மனைவியினுடைய பணத்துக்கும் கணவனுடைய ஜகாத் கணவனுடைய பணத்துக்கும் இடையில் ஒரு திரை இருந்தது. திரை மனைவியினுடைய பணத்தை மனைவி கையாளுவாள், மனைவியினுடைய பணத்துக்கு கணவனுடைய உதவி தேவை என்றிருந்தால் கணவன் உதவி செய்திருந்து கூலி வாங்கிக் கொள்ள முடியும். ஒரு சம்பவம் நடக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு பெண்மணி ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய கணவன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு நாள் இந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய ஜகாத்தை கணக்கு பார்க்கிறாள், தன்னுடைய ஜகாத்தை கணக்கு பார்க்கிறாள். தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களே, உங்களுக்கும் ஜகாத்து கடமை, உங்களுடைய உடைமைகளுக்கு, உங்களுடைய பேங்க் பேலன்ஸுக்கு, உங்களிடம் இருக்கக்கூடிய தங்க கட்டிகளுக்கு நிச்சயத்துக்கு நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டும், நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டும். இந்த ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஜகாத்தை கணக்கு பார்க்கிறாள், கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியை பார்த்து சொல்லுகிறார், உம்மா, அன்பு மனைவியே, போன்ற ஜகாத்தை இந்த வருடம் எனக்கு தந்துடேன், நான் ஜகாத்து வாங்க தகுதியான ஒரு ஏழையாக இருக்கிறேன். சுபஹானல்லாஹ், என்ன வித்தியாசம்? மனைவி ஜகாத்து கொடுக்கிறாள், கணவன் ஜகாத்து கேட்கிறான். கணவனுக்கு மனைவிக்கு தர்மசங்கரமாகிவிட்டது, மனைவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய ஜகாத் என்னுடைய கணவனுக்கா, என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை என்னுடைய வீட்டுக்குள்ளே கொடுக்கவா? நேரடியாக அந்த பெண் நடந்து போறாள் சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனாவிடத்தில் ஃபத்வா கேட்பதற்காக. கேட்கிறார்கள், பத்துவா கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவியே, தாயே, சகோதரியே, உன்னுடைய ஜகாத்தை உன்னுடைய கணவனுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி. உனக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும். நான் ஜகாத்துடைய பணத்தை எடுப்பதாக இருந்தாலும் யாருடைய ஜகாத்தை வாங்குகிறேன்? எனக்கு ஒருவர் பணம் தந்தார் 100 ரூபாய் ஜகாத்தாக தந்திருக்கிறாரா? நான் ஜகாத்து வாங்க தகுதியானவரா? எனக்கு ஜகாத் இருக்கலாமா? வாழ்க்கையில் பொருள் இட்டல், முகாமலா, பொருட்கள் வாங்கல் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விடயத்தையும் துல்லியமாக, தெளிவாக, அழகாக, விரிவாக இஸ்லாம் கலைத்திருக்கிறது. இஸ்லாம் கலைத்திருக்கிறது. மனைவியினுடைய சொத்து அது மனைவிக்கு கட்டும். மனைவி மௌத்தாகிவிட்டால் மனைவியினுடைய உடைமைகளில் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கொடுக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. இரண்டாவது பகுதி இருக்கிறது, சம்பாதித்த பணத்தை செலவழிப்பது. எப்படி செலவழிக்க வேண்டும்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், பொருளை திரட்டினோம், பொருளை தேடினோம், பொருள் கிடைத்திருக்கிறது, சம்பாதித்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, சம்பாதித்த பணத்தை எப்படி செலவழிப்பது? இதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு நடுநிலையான மார்க்கம், அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. மார்க்கம் சொல்லுகிறது கஞ்சத்தனமும் கூடாது, மார்க்கம் சொல்லுகிறது வீண்வரியமும் கூடாது. கஞ்சனாக இருக்கவும் வேண்டாம், வீண்வரியம் செய்யக்கூடியவனாகவும் வேண்டாம். அந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவனாக மாறிவிடுங்கள்.
وَالَّذِينَ إِذَا أَنْفَقُوا لَمْ يُسْرِفُوا وَلَمْ يَقْتُرُوا وَكَانَ بَيْنَ ذَلِكَ قَوَامًا.
குர்ஆன் சொல்லுகிறது, செலவழியுங்கள், பணத்தை செலவழியுங்கள், பணம் சேமிப்பதற்காக தரப்பட்டதல்ல, பணம் அடுக்கி வைப்பதற்காண்டி தரப்பட்டதல்ல. ஒரு சம்பவம் நடிச்சது, ஒரு சகோதரன் பத்துவா கேட்டார். என்ன பத்துவா சொன்னால், அதுல நான் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது என்னுடைய வீட்டில் அல்மாரியில பணம் வச்சுட்டு போனேன். சுபானம்மா, ரெண்டு வருஷமாக பல கோடி ரூபாய் பணத்தை அவர் அல்மாரியில் வச்சுட்டு போயிட்டிருக்கிறார். இப்ப இஸ்லாத்தினுடைய பார்வையில், இஸ்லாமிய பொருளாதார கண்ணோட்டத்தில் பணத்தை அப்படி வைக்கலாமா, முதலீடு செய்யப்படாமல் பணத்தை சேமிக்கலாமா, முதலீடு செய்யப்படாமல் செய்யாமல் பணத்தை அப்படியே வைக்கலாமா? இது ஒரு கேள்வி. கண் அப்படியே வைக்கிறது, உலகத்தில் நெருக்கடிகள் மாறுதுனால்தான். அவர் கேட்கிற கேள்வி என்ன சொன்னால், கூடும் கூடாது கேட்கவில்லை. அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பணத்தை வச்சுட்டு போனாராம், ரெண்டு வருஷத்துக்கு பின்னால வந்து பார்த்தது சொன்னால், அல்மாரியை திறந்து பார்த்தால் பணத்தை எல்லாம் கரையம் தின்று விட்டது. இதுக்கு எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? நான் சொல்றேன், ஜகாத்துக்கு முந்தி ஒன்று இருக்கிறது, செய்த பாவத்துக்கு என்ன தௌபா. பணம் அது சும்மா வைக்கிறதுக்கு அல்ல, செலவழிக்க வேண்டும். பணத்தை முதலீடு செய்யுங்கள், பணத்தை பெருக்குங்கள், பணத்தை வளர்க்க வேண்டும், பணத்தை பெருக்க வேண்டும். பணம் சும்மா வைக்கிறதல்ல. இதை பற்றி எல்லாம் இஸ்லாம் நிச்சயம் பேசி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அதை பற்றி பேசுவதற்குரிய ஒரு சபையாக இந்த சபையை நான் பார்க்கிறேன். இது ஒரு பயானாக செய்ய முடியாது. இஸ்லாமிய பொருளாதார கொள்கை ஒன்றை மட்டும் சொல்ற விளைக்கும் பொழுது, தாய்மார்களே சகோதரர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் படிக்கிறோம் ஹதீஸ், ரியாது ஸாலிஹீன்ல மூணு பேர் குகைக்குள்ள போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், கதை சொன்னார்கள், யதார்த்தமான நடந்த உண்மைகளை சொன்னார்கள். மூணு பேர் குகைக்குள்ள போனார்கள். மழை பெய்கிறது, தொடர் மழையாக இருக்கிறது, அடைமழையாக இருக்கிறது, மழை பெய்து முடியும் வரைக்கும் ஒருங்கிணைப்போமே என்று சொல்லி ஒரு குகைக்குள்ள போய் மூணு பேரும் அடைக்கலம் வந்து கொண்டார்கள். அங்கிருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு? பெரிய ஒரு பாறாங்கல்லு வந்து அந்த குகையினுடைய கதவை மூடிக்கொண்டு விட்டது. இப்ப எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? யாரிடத்தில் உதவி தேடுவது? யார் உதவி செய்வார்கள்? எப்படி உதவி கிடைக்கும்? சரியகலகம், அந்த யாரிடத்திலும் அவல குரலை வெளிப்படுத்த முடியாது. வாரங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் யாருக்கு கேட்கும்? அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இந்த மூணு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த உதவி, இந்த கட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவரை தவிர. போகாம தங்கின மூணு சஹாபாக்கள் சொன்னது போல இந்த மூணு பேருடைய நிலையம் அப்படித்தான். அல்லாஹ் தவிர வேறு யாரும் உதவி செய்ய இல்லை. ரப்பிடத்தில் மூணு பேரும் சொல்றாங்க. அன்பான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மூணு பேரும் ஒரு முடிவு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற உதவி எங்களுக்கு கிடைக்க முடியாது. அல்லாஹுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்து, அல்லாஹுடைய உதவியை மட்டும் நாடி மூணு பேரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹிடத்தில் கையேந்திறாங்க. ஒத்தர் துவா கேட்டார் அல்லாஹிடத்தில், தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்த ஒரு நல்ல அமலை வைத்து. வசீலா தேடுவதற்குரிய நல்ல விடயம் என்னவென்று சொன்னால், தன்ட வாழ்க்கையில நடந்த நல்ல விடயங்களை வைத்து அல்லாஹிடத்தில் வசீலா தேடுங்கள். யா அல்லாஹ், அன்றைக்கு ஒரு நாள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, நான் இப்படி ஒரு நல்ல அமல் செய்தேன். யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ரகசியமான, அல்லாஹ்வுக்கு ஒத்தருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நாங்க செய்த ஒரு அமலை வெச்சு அல்லாஹ்விடத்தில் துவாக்கிக்கொள்ளும். நாங்க ஒவ்வொருத்தரும் வச்சுக்கொள்ளணும், ஒவ்வொருத்தருக்கும் சில தனிப்பட்ட ரகசியமான அமல்கள் இருக்கு.
الله اكبر اللهم صل على محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் மூணு பேரும் ரப்பிடத்தில் கையேந்துறாங்க. அல்லாஹ்விடத்தில் கையேந்திரத்துக்கு யாரும் தேவையில்லை, யாருடைய வசீலாவும் தேவையில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல சம்பவங்களை வைத்து, நல்ல நிகழ்வுகளை வைத்து, என் உம்மக்கும் மாப்பக்கும் செய்த பணிவிடைகளை வைத்து ஒத்தர் துவா கேட்டார், யா அல்லாஹ், என் உம்மக்கும் மாப்பக்கும் நான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி செய்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன், வாழ்க்கையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதரிகளே, அன்பான யுவதிகளே, அன்பாக சொல்லுகிறேன், இரக்கமாக சொல்லுகிறேன், பெற்றோருடைய மனதை புண்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது. பெற்றோருடைய துவாரை சம்பாதித்துக் கொண்டவர்கள் தோத்ததும் கிடையாது. பெற்றோருடைய வாழ்க்கை, பெற்றோரை அழுத்திப்படுத்தி, பெற்றோர்களை மனதை நோவித்து, பெற்றோர்களை துன்புறுத்தி, பெற்றோர்களுடைய மனதை மாசுபடுத்தி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாரும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. உவைசு கர்ணீர் அம்மாவுகளை பற்றி குரான் ஹதீஸில் வந்திருக்கிறது. பெற்றோருக்கு தாய்க்கு எப்படி பணிவிடை செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில போய், அவருடைய சொற்பத்தில் உட்கார்ந்து, அவர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்து, அவருடைய திருவதனத்தை பார்த்துக் கொண்டு ஹராம்ல காலம் கழிப்பதை விடவும் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு தன்னுடைய காலத்தை கழிப்பதை அவர்கள் தெளிவாக பார்த்தார்கள். தாய்க்கு ஹிஜ்ரத்து செய்வது, தாய்க்கு பணிவிடை செய்வது, தாயினுடைய காலடியில் சுவர்த்தம் இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர் யாராக இருக்கலாம், நீங்கெல்லாம் படித்தவர்கள், நீங்கெல்லாம் பட்டதாரிகள், நீங்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடியவர்கள், நீங்கெல்லாம் பெரிய பட்ட பெரிய ஹையஸ்டடி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய தாயும் தகப்பனும் படித்ததொன்றுமே இல்லை, பாடசாலைக்கு போனதும் கிடையாது. எப்படிப்பட்ட பெற்றோராக இருந்தாலும் அவர்கள் தான் உங்களுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகிறான், சீயண்ட வார்த்தையை கூட சொல்லி அவர்களுடைய மனதை நீங்கள் புண்படுத்தக்கூடாது. ஒருவர் சொன்னார், என்னுடைய தாய் அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்த ஹிதுவன் பணிவிடையை பற்றி சொல்லி அல்லாவிடத்தில் கையேந்தினார். கல்லு கொஞ்சம் கீழே வருகிறது, ஆனா வெளியே போய் சொல்ல முடியல. இரண்டாவது ஆள் துவா கேட்டார், அன்பான வாலிபர்களே, அன்பான யுவதிகளே, சகோதரிகளே, இந்த விடயத்தையும் கவலையுங்கள். நல்ல கர்மங்கள் செய்வது லேசி, நன்மையான கர்மங்கள் செய்வது லேசி, பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்த சந்தர்ப்பத்தில், பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, பாவத்தை செய்து கொள்ள முடியும், யாருமே பார்க்கிறாங்க இல்ல, இந்த பாவத்தை சுவைத்து பார்க்கலாம் என்ற தருணத்தில் அல்லாஹுடைய ஞாபகம் வந்துவிட்டது, அல்லாஹுடைய சிந்தனை வந்துவிட்டது, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற உணர்வு வந்துவிட்டது. அந்த உணர்வின் காரணமாக ஒருவர் அந்த பாவத்தை விட்டு விலகி போவார் என்றால், அன்புக்குரிய சகோதரனே, அது பெரிய ஒரு வெற்றி வாழ்க்கையில், வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றி. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது வாழ்க்கையில். ஃபகல்லகத்தில் அபுவாப், கதவுகளை எல்லாம் மூடிவிட்டார். சாவி, அனைத்து கதவினுடைய சாவி திறவு, அதாவது சாவி அனைத்தும் கையில் இருக்கிறது, திறவுகோல் கையில் இருக்கிறது. அந்த பெண்மணி பாவத்தை பக்கமாக கூப்பிடுகிறார்கள். கூப்பிடக்கூடிய பெண்மணி யாரு, கூப்பிடக்கூடிய பெண்மணி யாரு, நாட்டு தலைவருடைய மனைவி. அந்த பெண்ணை என்னுடைய கைக்குள் அறிந்து கொண்டால் அனைத்தையும் சாதிக்க முடியும். தாய் தகப்பன் இல்லாத, எங்கிருந்து வந்தார் என்று தெரியாத அடிமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அந்த யூசுபை அந்த பெண்மணி பாவத்தின் பக்கமாக அழைக்கிறார். அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு அரசனுடைய மனைவி, ஒரு அரசனுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை செய்வதற்கு காரணம் என்ன? தாய்மார்களே, சகோதரர், நீங்கள் யோசிக்க வேண்டும். பெண்களாகிய நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஏன் குர்ஆன் நிலை சொல்லுகிறான், அவர்களுடைய அவர்களை அந்த பெண் பாவத்தின் பக்கமாக அழைத்தார். அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? உலமாக்கள் இருக்கிறார்கள், முபஸ்ரீங்கள் இருக்கிறார்கள், தாய்மார்களே சகோதரிகளே, முபஸ்ரீங்கள் எழுதியிருக்கிறார்கள், ஒரு பெண் பாவம் செய்வதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, வேலை இல்லை, ஓய்வு கிடைக்கிறது, என்ன செய்வதற்கு தெரியாது, சும்மா இருக்கிறாங்க. அநேகமான மக்கள் ரெண்டு ஞாபகத்துக்களை சொற்ப விலைக்கு பயன்படுத்துகிறார்கள், அற்பமான தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஓய்வு, இரண்டாவது ஆரோக்கியமான வாழ்வு. ஓய்வு கிடைத்திருக்கிறது, கணவன் வேலைக்கு போய்ச்சிட்டாரு, பிள்ளைகள் பாடசாலைக்கு போய்ச்சிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, தொழிலுக்கு போயிட்டாங்க, வீட்டுக்குள் அந்த தாய் மட்டும் இருக்கிறாள். இப்பொழுது சிந்தனைகள் சிதறண்டும், இப்பொழுது சிந்தனைகள் சிதறண்டு போகும். என்ன செய்வது, யாருடன் கலைப்பது, என்ன பேசுவது, எதை பார்ப்பது, யாருடன் சட் பண்ணுவது, பேஸ்புக்ல என்ன பார்க்கிறது, யூடியூப்ல என்ன பார்க்கிறது. சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படி பார்த்து கணவனை இழந்து குழந்தைகளை இழந்து வாழ்க்கையில் பாதாள குடிகளில் போய் விழுந்த பெண்களுடைய சம்பவம் சரித்திரம் ஆய்வு இருக்கிறது. அதே சம்பவம் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாவத்தின் பக்கமாக அழைத்த அந்த பெண்ணுக்கும் நடந்தது. வகாலத் ஹைதலத் காலம ஆதல்லா காலம ஆதல்லா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்க முடியாது, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம் என்று தெரியுமா? யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்து விடாதே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டிருந்தால் எங்களுடைய பத்திரிகை எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள், கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான், கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேரும் கடலின் பக்கமாக ஓடுகிறார்கள். உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆனை ஆயத்தை விளங்குங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ரெண்டு பேரும், அந்த பெண்ணும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள் கடலின் பக்கமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது, அந்த பெண்மணிக்கு தெரியும் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. பெண்மணிக்கு நினைத்துக் கொண்டால் அவர் ஓடி போய் கதவின் நிக்கத்தானே வேண்டும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. அரண்மனையில் சும்மா ஓட இல்ல, லேசான ஓட்டம் அல்ல, எந்த அளவுக்கு வேகமாக ஓடினார்கள் சொன்னால், கிழிஞ்சி கையில வந்திருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கையில அப்படி இல்லை, மூடி வைக்கப்பட்டிருந்த கதவின் பக்கமாக ஓடிப்போனார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உலமாக்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த ஒரு கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அந்த கூட்டம் யார் தெரியுமா? ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பாவத்தை விட்டு ஓடக்கூடியவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பாவத்தை விட்டு ஓடக்கூடியவர்கள். நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். பாவத்தை கண்டால் ஓடுகிறார்கள், வேகமாக ஓடுகிறார்கள், நெருங்க மாட்டோம், கிட்ட வர மாட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள், அந்த பெண்மணி ஓடுகிறாள், என்னையும் உங்களையும் அல்லா பாதுகாப்பானாக. பாவத்தை தேடி ஓடுகிறாள், பாவத்துக்காக வேண்டி ஓடுகிறாள், பாவம் செய்ய வேண்டும் என்று ஓடுகிறாள். அல்லாஹ் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் ரெண்டு வகையான சகை, ரெண்டு வகையான முயற்சி, ரெண்டு வகையான வீரநடை மக்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடுகிறார்கள், இன்னும் ஒரு கூட்டம் பாவத்தை தேடி ஓடுகிறார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடியவர்கள், பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள், சகோதர சகோதரர்கள் யோசிக்க வேண்டும். சிலர் பாடசாலைக்கு பல்கலைக்கழகத்துக்கு போவது பாவம் செய்வதற்காக வேண்டி, பாவம் செய்வதற்காக வேண்டி. அங்க போனால் எங்களுக்கு ஃப்ரீடம், அங்க போனால் யாருடனும் கலைக்கலாம், எதையும் பேசலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம். எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு பரிபூர்ணமான சுதந்திரம். பேரன்ட்ஸ் அங்க வரமாட்டாங்க, ஊர்காராக்கள் வரமாட்டாங்க, யாரும் கேட்டாலும் சொல்லலாம், நாங்க ரெண்டு பேரும் வகுப்பறையில் நடந்தவைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், பாடத்தை வீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரே, அதற்காக வேண்டி பல்கலைக்கழகம் போகக்கூடிய மாணவ மாணவிகளும் சகோதர சகோதரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போய் நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களுடைய கட்டையும் எங்களுடைய மானத்தையும் எங்களுடைய மரியாதையையும் எங்களுடைய வீரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு அந்த சூழலிலும் அந்த என்வாயர்மெண்டிலும் நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுவேன், வாழப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய திரகாசிரத்துடன் போகக்கூடிய சகோதரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பஸ்தபக்கா ரெண்டு பேர் ஓடுகிறாங்க, நாங்கள் உலமாக்க சொல்லுகிறார்கள், மூடி வைக்கப்பட்டிருந்த கதவின் பக்கமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போனார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய மூஜிஸ், அல்லாஹ்வுடைய குதிரை அங்கே வெளிப்படுகிறது. அல்லாஹ் அந்த கதவை திறந்து விட்டான், கதவை திறந்து விட்டான், கதவு திறக்கப்பட்டு விட்டது. முன்னுக்கு நிற்கிறாங்க அரசனுடைய அந்த பெண்ணுடைய கணவன், அந்த பெண்ணுடைய கணவன் புறமாக்கள் சொல்லுகிறார்கள், பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள், வட்டிக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள், ஹராமான விடயத்துக்கு தௌபா செய்யக்கூடியவர்கள் இருந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தௌபா செய்ய வேண்டாம். வட்டிக்கு தௌபா செய்ய போகிறேனா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தௌபாவை போல தௌபா செய்வோம், எனக்கு எந்த வழியும் இல்லை, வட்டியை விட்டு வெளியே வர வேண்டுமா, ஏன் வீட்டை கொடுத்துத்தான் வெளியே வர வேண்டும், கடையை விட்டுத்தான் வெளியே வர வேண்டும், வாகனத்தை கொடுத்து விட்டுத்தான் வெளியே வர வேண்டும், வட்டிக்கு தௌபா செய்ய வேண்டுமா, என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்து நான் ரோட்டு கமனாத்தான் எனக்கு வட்டியை விட்டு வெளியே வரலாம் என்று இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களிடம் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சந்தர்ப்பமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த ஹலாலான கதவை எந்த கதவை அல்லா திறந்தானோ அதே கதவை அந்த ஹய்யுல் கய்யூம் அந்த ஏக நாயகனாகிய அந்த நித்திய ஜீவன் எனக்கும் அந்த கதவை திறப்பான், நானும் ஓடப்போகிறேன் என்று சொல்லி ஓடுவோம் என்றிருந்தால் அல்லாஹ் வட்டியை விட்டு எங்களை வெளியாக்கி விடுவான். நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி அப்ப தௌபா செய்யறது எங்கிறது யோசிக்கிறோம், பள்ளிக்குள்ள வந்தல்ல எங்கட கடையில் உட்கார்ந்து கொண்டு எப்படி தௌபா செய்யறது, நல்லா தெரியும், மாட்டிக்கொண்டு விட்டோம், எங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரூ மா பகிய மினர் ரிபா, வதரூ மா பகிய மினர் ரிபா, கொடுக்கல் வாங்கல். மதீனா முனவ்வராவுக்கு போனதற்கு பிறகு மதீனா முனவ்வராவில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒரு இஸ்லாமிய சூழல், ஒரு இஸ்லாமிய உலகத்தை உருவாக்க போகிறார்கள். அந்த ஊருக்கு போன சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக இறங்கின ஆயத்து, அளவை நிறுவையில் குறை செய்ய வேண்டாம், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயிறு நாசம் உண்டாகட்டும். எந்த சமூகம் தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் தன்னுடைய மாமலாத்தில் ஹராம் ஹலால் பேணவில்லையோ, ஹராம் ஹலாலை பார்க்கவில்லையோ, அந்த சமூகம் ஒரு நாளும் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாது. மதீனா முனவ்வராவில் கடைசியாக இறங்கின ஆயத்து, கடைசியாக இறங்கின ஆயத்து அதுவும் கொடுக்கல் வாங்கலை பற்றித்தான், அதுவும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகத்தான். என்ன ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், இதுக்கு பிறகு வட்டியில கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறீங்களா, வட்டிக்கு பணம் எடுத்திருக்கிறீங்களா, வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறீங்களா, எடுத்த முதலை மாத்திரம் கொடுத்த முதலை மாத்திரம் நீங்கள் திருப்பி எடுத்துக் கொள்ள முடியுமே தவிர வட்டி அறவிட முடியாது, வட்டி அறவிட முடியாது. இந்த ஆயத்திறங்குகிறது நபிகளாருடைய சாச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய வட்டிக்கரை வைத்திருக்கிறார். மதீனாவுடைய மதீனாவுடைய சல்லி பண மார்க்கத்தை பணத்தை ஹஜ்ரத் அப்துல்லா அப்பாஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்தான் பராமரிக்கிறார்கள். சாட்சிக்கு முன்னால சொல்லப்படுகிறது, சாட்சா வட்டி ஹராம், வட்டி ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கி விட்டான் வட்டி ஹராம் என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட சாட்சா உடத்தில் இந்த அப்பாஸ் உடத்தில் யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கினீங்களோ எடுத்த முதல மாத்திரம் திருப்பி கொடுத்து விடுங்கள், வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி விட்டான் என்ற ஆயத்தை ஓதி இந்த சட்டத்தை விளங்கப்படுத்தினாங்க சஹாபாக்களுக்கு. நபிகளாருடைய சாட்சா அபு அப்துல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாஹு அந்த சபையில் இருந்தவங்க எழுப்பினாங்க, நேரே முன்னுக்கு வந்து சொன்னாங்க, மகனை பார்த்து சொன்னாங்க, சபையை பார்த்து சொன்னாங்க, வட்டி ஹராம் என்றிருந்தால் அந்த ஹராமான வருமானம் வருவதற்கு துணையாக இருந்த வட்டியையும் பணத்தையும் நீங்க திருப்பித் தர வேண்டிய அவசியம் இல்லை. வட்டி ஹராமா? அந்த ஹராமான முதல் வருவதற்கு, ஹராமான லாபம் கிடைப்பதற்கு முதலாக இருந்த வருமானம், முதலாக இருந்த அந்த முதலையும் நீங்க எனக்கு திருப்பி தர தேவையில்லை என்று சொல்லி தௌபா செய்து கொண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த தௌபா, நபியுடைய சாட்சியம் செய்த தௌபா, குர்ஆன் பேசுகிறது குர்ஆன், ஹராத்துக்கு எப்படி தௌபா செய்ய வேண்டும், தெரியாத காலத்தில் சீதனம் வாங்கி இருக்கிறோம் எப்படி தௌபா செய்ய வேண்டும், தெரியாத காலத்தில் அறியாத காலத்தில் ஹராமான இடங்களில் எங்களுடைய இருப்பிடங்களை வாடகைக்கு கொடுத்து நாங்கள் பணம் சம்பாதித்திருக்கிறோம் எப்படி தௌபா செய்வது, எப்படி தௌபா செய்வது? தாய் தகப்பனுடைய உடைமைகளை தாய் தகப்பனுக்கு தெரியாமல் எங்களுடைய உடைமைகளாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் உங்களுடைய பிரதேசத்தை பற்றி தெரியாது. நான் எங்களுடைய பகுதியை பற்றி சொல்லுகிறேன், கொழும்பை பற்றி சொல்லுகிறேன், கண்டியை பற்றி சொல்லுகிறேன். எத்தனையோ குழந்தைகள் பெற்றோரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஏற்றி சொத்து வாங்கின சம்பவங்களும் இருக்கிறது. வாப்ப சொத்து தாரார் இல்லை, வாப்ப உடைமைகளை தாரார் இல்லை என்பதற்காக வேண்டி குழந்தைகள் கல்ல அலாவலித்தனமான முறையில் திருட்டு முறையில் தீன் ஒப்பு செய்து அந்த ஒப்பை ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய சொத்தாக இது எங்களுடைய உடைமைகள் என்பதாக அதை சொல்லி செய்த சம்பவங்கள் இருக்க செய்கிறது. வாழ்க்கையில் ஹராம் ஹராம் தான். இரண்டாவது மனிதர் துவா கேட்டார், ஆச்சரியமான துவா. என்ன துவா தெரியுமா கேட்டார், யா அல்லாஹ் என்னிடத்தில் எனக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது, காதல், என்னுடைய சாட்சியின் மகளை நான் காதலித்தேன், அந்த பெண்ணை நான் அடைந்து கொள்ள முயற்சித்தேன், அந்த பெண்ணை நெருங்கினேன், ஆனால் எனக்கு அந்த பெண் அவளை வசப்படுத்தி கொடுக்கவில்லை, அவள் சந்தர்ப்பம் அமைத்து தரவில்லை, அவள் என்னை நிராகரித்தாள், நான் என்னுடைய விடயத்துக்கு அவள் கட்டுப்படவில்லை, ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது. என்ன சந்தர்ப்பம் என்றால், வறுமையின் காரணமாக, பஞ்சம் வறுமையின் காரணமாக அவர்கள் பீடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நேரத்தில் என்னிடத்தில் உதவி கேட்டார்கள். நான் உதவி செய்வதற்கு நிபந்தனையாக சொன்னதே, உன்னை எனக்கு நீ வசப்படுத்தி தர வேண்டும் என்று சொன்னேன். அந்த பெண் ஒன்றும் செய்ய முடியாமல் பணத்துக்காக வேண்டி, வயிற்றுக்காக வேண்டி, பசிக்காக வேண்டி அவளை அவள் எனக்கு வசப்படுத்தி தந்தால் 400 பொற்காசுகளை குறித்து விட்டேன், அவளுடைய துணையில் அமர்ந்து கொண்டேன், அவளுடைய துணையில் அமர்ந்து கொண்டேன், எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்மணி என்னுடைய திருவதனத்தை பார்த்து, முகத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை வைந்து கொள்வாயாக என்று சொன்னது தான் தாமதம். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. கொடுத்த காசை கூட திருப்பி வாங்காமல் நான் அந்த பாவத்தை விட்டு ஓடி வந்து விட்டேன். யா அல்லாஹ், நான் செய்தது உனக்காக வேண்டி, அப்படி இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று இரண்டாவதாவது வாக்கிட்டான். நாங்கள் தொழுதுட்டு துவா கேட்கிறோம், ஹஜ்ஜு செய்துவிட்டு துவா கேட்கிறோம், தான தர்மம் கொடுத்து விட்டு துவா கேட்கிறோம், அன்னதானம் கொடுத்து விட்டு துவா கேட்கிறோம், அவர் துவா கேட்டால் தெரியுமா, செய்த பாவத்தாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் நான் பாவம் செய்யாமல் ஓடி வந்து விட்டேன் யா அல்லாஹ் என்பதை வைத்து துவா கேட்டார். அன்பான வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, நாங்களும் அப்படிப்பட்ட உபமானங்களை, அப்படிப்பட்ட உதாரணங்களை, அப்படிப்பட்ட உதாரண புருஷர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூணாவதால் ஆச்சரியமான துவா கேட்டார், அதை விடவும் ஆச்சரியமான துவா, அவருடைய துவா வித்தியாசமான துவா. அவர் சொன்னார், யா அல்லாஹ் என்னிடத்தில் ஒருவர் வேலை செய்தார், கூலிக்கு வேலை செய்தார். உங்களுடைய ஒரு ஊரை பொறுத்தவரையில் பிற மத சகோதரர்கள் ஏராளமாக வந்து எங்களுடைய வீடுகளில் வேலை செய்வார்கள், எங்களுடைய கடைகளில் வேலை செய்வார்கள், எங்களுடைய கட்டுமான பணியில் ஈடுபடுவார்கள், வேலை செய்கிறார்கள், கூலி வேலை செய்கிறார்கள். அவர் சொன்ன நிலத்தில் ஒருவர் வேலை செய்தார். கூலி வேலை செய்துவிட்டு மக்கள் போகும் பொழுது பணத்தை வாங்கிக் கொண்டு போவார்கள். ஒருவர் பணத்தை வாங்காமல் போய்விட்டார். அவருடைய கூலி பணம் என்ற கையில் இருக்கிறது. அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம், கொடுக்கல் வாங்கல் சொல்லுகிறோமே, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் என்னுடைய கையில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? இந்த பணத்தை என்ன செய்வது? இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த பணத்தை கூட பதுக்கி வைக்கக்கூடாது. இந்த பணத்தை கூட நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். இந்த பணத்தை கூட நீங்கள் பதுக்கி வைக்க கூடாது. இந்த பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அவர் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த பணத்தை கொண்டு ஒரு ஆட்டை வாங்கி போட்டார். ஒரு ஆடு, ஆடு சும்மா இருக்குமா? அது மந்தையாகிவிட்டது, பெருத்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூலி வேலை செய்த மனிதர் வந்து கேட்கிறார், அன்று ஒரு நாள் உங்களிடத்தில் வேலை செய்தேன், உங்களிடத்தில் வேலை செய்து விட்டு கூலி வாங்க போய்விட்டேன், என்னுடைய பணத்தை தாருங்கள், கூலியை தாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வே அவருக்கு நான் அந்த ஒரு ஆடு மந்தையாகி, அந்த மந்தை இன்னும் ஒரு மந்தையாகி, ஒட்டகமாகி, பல பெரிய ஒரு பட்டணமாக, பெரிய ஒரு ஆட்டுப்பட்டியாக, ஒட்டகப்பட்டியாக அது மாறிவிட்டது. நான் அவருக்கு சொன்னேன், இவைகள் அனைத்தும் உன்னுடைய கூலி, எடுத்துக்கொண்டு போ என்பதாக கொடுத்து விட்டேன். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் இஸ்லாமிய பொருளாதார கொள்கைக்கு கொள்கையை மறைந்திருக்கிறார்கள். சேமிப்பது கூடாது, பணக்கி வைப்பது கூடாது. அதை சேமிப்பு வைத்து வைப்பதல்ல, அது முதலீடு செய்யப்பட வேண்டும். முபாரபாவாக இருக்கலாம், முஷாரக்காவாக இருக்கலாம், வியாபார வர்த்தக அறிக்கைகளாக இருக்கலாம், பணம் எப்படி செய்ய வேண்டும் திரட்ட வேண்டும். சுபஹானல்லாஹ், இவைகளை பற்றி வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், பணத்தை சம்பாதித்தவர்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும். செலவழிக்கும் பொழுது கஞ்சத்தனம் கூடாது, செலவழிக்கும் பொழுது வீண்வரியம் கூடாது. கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வீண்வரியத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செலவழியுங்கள், செலவழியுங்கள். நாங்கள் சந்ததிகள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகளை நீங்கள் செலவழியுங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்துடுங்கள், ஏழை எளியோருக்கு கொடுங்கள் என்பதாக சொன்னால் அவங்க கேட்கிறாங்க, நாங்கள் செலவழிக்கவா? யாருக்கு அல்லாஹ் உணவளிக்க விரும்பவில்லையோ அவர்களை அல்லாஹ் ஏழையாக, அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அல்லாஹுவே அவர்களை ஏழைகளாக, பட்டணிதாரிகளாக ஆக்கியதற்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு செலவழிக்கவா என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனை சுட்டிக்காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த தூய்மையான மார்க்கம் மிக அழகான முறையில் பணத்தை எப்படி கையாள வேண்டும், எது ஹலால் எது ஹராம், எப்படி சம்பாதிக்க வேண்டும், திருமணம் முடிக்கிறீர்களா வீண்வரையும் செய்ய வேண்டாம், வீண்வரையும் செய்ய வேண்டாம். ஒரு சம்பவம் சொல்ற கேட்டுக்கோ, உம்மத் எப்படி இருக்கிறது, ஏழைகள் எப்படி இருக்கிறார்கள், எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் 5000 ரூபாய் பணம் பெரிய பணமாக இல்லை, சின்ன பணமாக இருக்கலாம். 500 ரூபாய் பணத்தை வணங்கி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அன்பான வாலிபர்களே, முடிவு செய்யுங்கள், எங்கள் என்ன செய்ய முடியும், ஏழைகளுக்கு என்ன செய்ய முடியும். எங்கட பணம் ஜகாத்து மட்டுமல்ல, எங்கட பணம் ஜகாத்து மட்டுமல்ல, யத்தீம்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். யத்தீம்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, சிறை கைதிகளுக்கு. நான் கேட்கிறேன், எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ரெக்கார்டு இருக்கும். அதில் ஒரு ரெக்கார்டு இருக்கும், சென்ற வருஷம் ஜகாத்து கொடுத்தவர்களுடைய ரெக்கார்டு, சென்ற வருஷம் ஜகாத்து வாங்கினவர்களுடைய ரெக்கார்டு இருக்கும், இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்களுடைய ரெக்கார்டு இருக்கும், பதிவு இருக்கும். இப்படியாக ஒரு சில பதிவுகள் மாத்திரம் எங்கட பள்ளியில் இருக்கும். நான் கேட்கிறேன், எந்த பள்ளியில இருக்கிறது எங்கட இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்களுடைய பதிவு எங்க இருக்கிறது? இஸ்லாத்தை விட்டு மாற்று மதத்துக்கு போனவர்கள், முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து கடைசிக்கு பார்த்த பைத்து நிக்காக செஞ்சு கொண்டது ஒரு மாற்று மதத்து பெண்ணை, இஸ்லாத்துக்கு வெளியே போய் வாழுகிறார்கள். வீடுகளுக்குள்ளே சிலை இருக்கிறது, வீடுகளுக்குள்ளே விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிமான ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த குழந்தை, அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எங்களுடைய ஊர் பிரதேசத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் சிறைக்கு போனார்கள்? சிறை கைதிகளுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பள்ளி நிர்வாகம், ஊருடைய ஜமியத்துள்ளவா, இருக்கக்கூடிய மாணவர்கள் சங்கங்கள் ஒன்று திரள வேண்டும். நாங்கள் என்ன சரி செய்வோமே? சிறையில் எத்தனை பேர் வாடுகிறார்கள்? சிறைவாசம் அனுபவித்திருக்கக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளா? சிறைக்கு வெளியே வாழக்கூடிய அனைவரும் குற்றவாளிகளா? சிறைக்குள்ளே இருக்கிறார்கள் என்ற தவறும் செய்யாதவர்கள், சிறைக்கு வெளியே இருக்கிறார்கள் குற்றவாளிகள். சிறைக்குள்ள வாழக்கூடிய ஏன் வாழ்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? முடிவு செய்யுங்கள். நாங்கள் சமூகத்துக்கு ஏதாவது செய்வோமே. ஏன் மவளிட கல்யாணம் மட்டுமல்ல, ஏந்த புள்ளையிட கல்யாணம் மட்டுமல்ல, ஏந்த குழந்தையின் படிப்பு மட்டுமல்ல, ஏழைகள் சிறை கைதிகள். நான் சொல்லுகிறேன், வாப்ப சிறையில வாழ்கிறாரா, வாப்ப சிறையில வாழ்கிறாரா, அந்த குடும்பத்தை தழைவு செய்து சிறைக்கு அனுப்பி வைத்து விட வேண்டாம். நான் ஒரு முறை துபாய்க்கு போய் கொண்டிருக்கேன். காலையில் ஒரு 2:45 விமானத்தில் துபாய்க்கு போய்கொண்டிருக்கிறேன். அப்ப விமானம் கிளம்ப ஆயத்தமாக இருக்கிறது. எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர், அவருக்கு என்னை தெரியும், ஆனால் நான் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அழுது கொண்டிருக்கிறார், கண் கலங்கி இருக்கிறது, சோக கண்ணி முடித்துக் கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் முசாபகா செய்தார், பேச்சு தொடர்ந்தது. அவர் ஒரு கதை சொன்னார். அல்லாஹ் ஆசியத்தான வாழ்வை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா? அவர் சொன்னார், ஹஜரத், நிக்காஹ் செய்து திருமணம் முடித்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தான் முதல் முறையாக என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன். குழந்தைகள் பெருத்து விட்டார்கள், மலர்ந்து விட்டார்கள். குழந்தைகளை நிக்காஹ் செய்து கொடுக்க வேண்டும், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். இலங்கையில் நாட்டில் எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு முயற்சியும் கை கொடுக்க இல்லை. குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை செய்வதற்காக வேண்டி பிரயாணம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆள ஆரம்பித்து விட்டார். கடைசியாக சொன்னார், நான் போற இடம், எனக்கு வேலை கிடைக்கிற இடம் எனக்கு ஒரு ஆரோக்கியமான இடமாக அமைய வேண்டும், அதற்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அவருடைய சோக கதையை சொன்னார். எனக்கு என்ன சொல்லுவது? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்துகள் என்ன? நாங்கள் எப்படி வாழுகிறோம்? எங்களை அல்லாஹ் அப்படி அனுப்பவில்லையே. எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வெளிநாட்டில் வாழ்கிறார்கள்? அப்படிப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் அலை மாறியாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அதே யோசனையில் விமானம் கிளம்பிவிட்டது, தூங்கிவிட்டோம். துபாயில போய் விமானம் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. எழும்பி வாஷ்ரூமுக்கு போனேன், பாத்ரூமுக்கு. பின்புறத்தில் விமானத்தினுடைய இன்னொரு பகுதியில் எனக்கு தெரிந்த இன்னொரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்னை கண்டு ஓடி வந்தார், வந்து முசாஃபா செய்தார். கேட்டார், எங்க போறீங்க ஹஜரத்? நான் இங்க போறேன், உங்களை பல நாட்களாக தேடுகிறேன், உங்களை கிடைக்கல. என்ன விடயம்? இல்லை, இந்த மவளிட கல்யாணம் வருகிறது, அதுக்கு உங்களுக்கு நான் இன்விடேஷன் தரத்துக்கு, அழைப்பு தரத்துக்கு நான் கூட தெரியணும், கிடைக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் பங்கெடுப்போமே. எப்ப கல்யாணம் வருகிறது? கல்யாணம் இப்ப வருகிறது. இப்ப எங்க போறீங்க நீங்க? இல்லை, இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் துபாய்க்கு போறோம், மவளிட கல்யாணத்துக்கு சாமான் வாங்குறதுக்கு. உத்தர சொல்லுகிறார், மகளுடைய திருமணம் ஏற்பாட்டுக்காக வேண்டி உழைக்கப் போகிறேன். இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், மகளை திருமணம் முடித்து கொடுக்க போகிறேன், அதற்கு சாமான் வாங்க போகிறேன், குடும்பமாக போகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, நடந்ததை சொல்லுகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆவியத்தான வாழ்வை நசீவாக்குவானாக, ஆவியத்தான் ஆரோக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை நசீவாக்குவானாக. கல்யாணம் நடந்து முடிந்தது, மிகவும் ஆடம்பரமான கல்யாணம், ஆடம்பரமான தாம்பிகமான திருமணம் நடந்து முடிந்தது. ஆனால் அந்த கல்யாணங்களில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே தகப்பன் அதே மாப்பா கல்யாணம் நடந்து முடிந்து 2.5 மாசம் போகல, அவர் கண்ணால கண்ணீர் கொட்டிய நிலையில் வந்து சொன்னார், மகள் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிவிட்டது, மகள் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிவிட்டது. ஏன் டிவோர்ஸ் ஆகுது? ஏன் டிவோர்ஸ் ஆகுது? எங்க வீட்டுக்கு பக்கத்தில் 1000 நூற்றுக்கணக்கான ஏழைகள் ஏக்க கண்ணீர் வலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதுக்காக செய்வோம், எங்களுக்கு எப்பொழுதுக்காக நடக்கும், எங்களுடைய திருமணத்துக்கு யார் பொறுப்பு? சுபஹானல்லாஹ், சமூகத்தில் பணக்கார வர்க்கம், செல்வந்த சமூகம், செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை, இது என்னுடைய பணம் அல்ல, இது எனக்கு அல்லாஹ் தந்த பணம், இதற்கு அல்லாஹ் தந்த உடைமைகள், அல்லாஹ் எப்படி விரும்பி தந்தானோ இதே போன்று அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் இந்த பணத்தை பறித்துக் கொள்ளலாம், இந்த பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், இதை நான் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனோனில் இழந்து விட்டோம். நாங்கள் இழந்து விட்டோம். நான் கேட்டேன், என்ன நடந்தது? கல்யாணம் ஏன் டிவோர்ஸ் ஆனது? சொன்ன கதையை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் அல்லாஹுடைய சோதனை இருக்கிறதா? இப்படியும் பிரச்சனைகள் இருக்கிறதா? வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், செலவுகளை சிக்கனப்படுத்துங்கள். எளிமையான கல்யாணம், வறுமை அல்ல எளிமை. வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், குஃப்ரை விட்டும் நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே சந்தர்ப்பத்தில் எளிமையான வாழ்வை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹும்ம ஹ்தினி மிஸ்கீனன், அல்லாஹும்ம ஹ்தினி மிஸ்கீனன், யா அல்லாஹ் என்னை ஒரு எளிமையான வாழ்வு வாழ வைப்பாயாக, சாதாரண வாழ்வு, எளிமையான வாழ்வு. கல்யாணத்துக்கு உலமாக்கள் வந்து துவா கேட்பதல்ல, கல்யாணத்தை பள்ளியில் வைப்பதல்ல, கல்யாணத்தை கொண்டு போய் அறத்தில் வைக்கிறதல்ல. சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த நிக்காஹில், எந்த திருமணத்தில், எந்த கல்யாணத்தில் செலவுகள் குறைந்திருக்குமோ அந்த கல்யாணத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. பரக்கத்தால் நிகாகுகளில் பரக்கத்தால் மிகவும் பிரமாண்டமான பரக்கத்துகள் நிறைந்த கல்யாணம். எந்த கல்யாணம் தெரியுமா? ஐசருன்னுடன் எந்த கல்யாணத்தில், எந்த திருமணத்தில், எந்த நிக்காகில் செலவுகள் குறைந்திருக்குமோ அந்த திருமணம் தான், அந்த நிக்காகு தான் பரக்கத்துக்கள் பொருந்திய திருமணம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரத்தை, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிப்பை ஹலாலாக்க வேண்டும், உழைப்பை ஹலாலாக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் ஹலாலாக வேண்டும், எனக்கு கிடைக்கிற பணம் ஹலாலாக வேண்டும். நான் ஜும்மாவில் கூட சொன்னேன், பாடசாலையில் கற்பிக்கக்கூடியவர்கள், மதரசாக்கள் ஒதுக்கிருக்கக்கூடிய ஆசான்கள், என்னை அறிமுகப்படுத்திய கண்ணியத்துக்குரிய ஹதரத் அவர்கள், அஷ்ரப் மௌலி அவர்கள் எங்களை பற்றி சொல்லு, என்னை பற்றி சொல்லுங்க சொன்னார்கள். ஒரு மதரசா எங்களுக்கு இருக்கிறது, 750 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கார் என்ற என்று அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையிலேயே நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைகள் எங்களுடைய கையில் உள்ள அமானிதங்கள். இவர்களை நாங்கள் பால் படுத்தினால், சில குர்ஆனுடைய ஆயத்து இருக்கிறது, இந்த ஆயத்துக்கள் ஓதுவது கஷ்டம், சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆயத்துக்களுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தால் நல்லவே என்ற எண்ணமும் தோன்றும். உங்களுக்கு தெரியாது, குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள் இருக்கிறது, அந்த ஆயத்துக்கள் எங்களை பார்த்து வலுவா செய்து கொண்டிருக்கிறது. மதரசாவுடைய மாணவர்கள், பாடசாலையில் உள்ள மாணவர்கள், ஆசான்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், ஆசானுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். ஒருவர் ஒருவரை கூடி சமத்தி சொன்னார், இந்த காடு இந்த வனாந்திரம் எனக்கு சொந்தமானது, இந்த காட்டை இந்த வனாந்திரத்தை உள்ளத்தில் ஒப்படைக்கிறேன், இதை அழகாக துப்புரவு செய்து, இதை அழகாக பண்படுத்தி, இதில் அழகான விவசாயம் செய்து, இதை அழகுபடுத்தி ஒரு தோப்பாக, ஒரு பெரிய ஒரு கார்டனாக, ஒரு செழிப்பான மரமட்டைகள் நிறைந்த பிரயோஜனமான ஒரு கார்டனாக, தோட்டமாக ஆக்கி இதை நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கூடிக்கு ஒருவரை எடுத்து அவருடைய கையில நாங்கள் ஒப்படைத்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? காடுகளை வெட்ட வேண்டும், பூமியை அழகுபடுத்த வேண்டும், பூமியை பண்படுத்த வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், பசலை போட வேண்டும், மரங்களை நட்ட வேண்டும், அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கு தேவையான பசலைகளை போட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், மிருகங்கள் வந்து சாப்பிட்டு போய்விடாமல் அதை பாதுகாக்க வேண்டும், அதற்கு வேலை அளிக்க வேண்டும். இப்படியான பல வேலைகளை செய்து அந்த காடு மர காடுகள் நிறைந்த அந்த காடு வனாந்தரத்தை இந்த சகோதரர் கூலி கெடுத்தவர், அமானியத்தை எடுத்தவர் என்ன செய்கிறார், அதை ஒரு தோப்பாக மாற்றிவிட்டார். மதரசாக்களுடைய ஆசான்களுக்கும், பாடசாலைகளுடைய உலமா அதிபர்களுக்கும், பாடசாலையினுடைய அசாத்தாக்களுக்கும், ஆசான்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய கையில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் புதிய மாணவர்கள் என்று சொல்லி சிறார்களை கொண்டு வந்து பெற்றோர்கள் ஒரு காடு வனாந்தரத்தை ஒப்படைத்தது போன்று உங்களை கையில் ஒப்படைக்கிறாங்க, எங்களால் இந்த புள்ளைய வளர்க்க முடியாது, இந்த புள்ளைய நீங்க சரியாக வளர்த்து ஒரு மகானாக ஆக்கி, ஒரு ஆசிரியராக ஆக்கி, ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ள நல்ல ஒரு மனித நேயம் படைத்த ஒருவனாக ஆக்கி என்னிடத்தில் ஒப்படைங்கோ என்று சொல்லித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் எங்களை கையில இந்த பிள்ளைகளை கொண்டு கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கினான், இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை எதிர்காலத்துடன் நீங்கள் விளையாடினால், இந்த பிள்ளையை உங்களுடைய வயிற்று பிழைப்புக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால், இந்த பிள்ளைகளை வைத்து எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த பிள்ளைகளை வைத்து எப்படி டியூஷன் கொடுத்து வாழலாம், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்து என்னுடைய வயிற்று பிழைப்புக்குரிய வழியை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த மதரசாவுடைய இந்த பாடசாலையினுடைய பிள்ளைகளை வைத்து நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்போம் என்றிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யதீம்களுடைய சொத்தில் நீங்கள் விளையாடினால் உங்களுடைய பிள்ளைகளை யதீம்களாக ஆக்கி அவர்களுடைய சொத்தில் விளையாடக்கூடியவரை உருவாக்கி விடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், சம்பாதிப்பு ஹலாலாக வேண்டும். டியூஷன் கிளாஸ் நான் எந்த பாடசாலையில கற்பிக்கிறேனோ, நான் எந்த பாடசாலையில படிப்பிக்கிறேனோ, அந்த பாடசாலை மாணவர்களுக்கு டியூஷன் கொடுத்து எனக்கு பணம் சம்பாதிக்கிறார்கள். வேற பாடசாலைகள், மற்ற பாடசாலைகள், ஏத பாடசாலை அல்ல, நான் கற்பிக்கிற சொல்லிக் கொடுக்கிற என்னுடைய மதரசா அல்ல, வேற மதரசா மாணவர்கள், வேற மதரசா பிள்ளைகள் வராங்க, என்னுடைய நேரத்தை கேட்கிறாங்க, என்னிடத்தில் உதவி கேட்கிறாங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் அவர்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுத்து விட்டு, சொல்லிக் கொடுத்ததற்காக வேண்டி அல்ல, என்னுடைய நேரத்துக்காக வேண்டி, நான் போட்ட முயற்சிக்காக வேண்டி எனக்கு ஏதும் வாங்கிக் கொள்ள முடியும் என்பதை உளமாக்கல் நிறுத்திருக்கிறார்கள். உழைப்பு ஹலாலாக வேண்டும். அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, உங்களோடையும் ஒரு சில வார்த்தைகள் கலைக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இல்லையே, பெண்கள் இல்லையே, ஆண்கள் தானே, எங்களை ஏன் அழைத்தார்கள்? இந்த பயான ஏற்பாடு செய்தவர்கள், இந்த வாலிபர்கள் ஏன் பெண்களை அழைத்தார்கள்? பெண்களுடைய பங்களிப்பை தான் கணவனுடைய தொழிலில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஹ்யாவுல சொல்லுகிறார்கள், சலஃபு ஸாலிஹீன்களுடைய பெண்கள், முன்னோர்களுடைய பெண்கள் எப்படி இருந்தார்கள்? கணவன் வேலைக்கு போகும் பொழுது, கணவன் தொழிலுக்கு போகும் பொழுது, கணவன் தொழிலுக்காக வந்து வீட்டை விட்டு வெடிக்கிறது பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா புலான் இப்னு புலான், யா புலான் இப்னு புலான், அத்இம்னா பில் ஹலால்,
நஸ்பிர் அலல் ஜூஇ வல் அத்ஷ் வலா நஸ்பிர் அலா நாரி ஜஹன்னம்.
கணவனை பார்த்து மகனை பார்த்து தொழிலுக்காக வேண்டி போகக்கூடிய மகன் தொழிலுக்காக வேண்டி போகக்கூடிய கணவனை பார்த்து அந்த தாய் அந்த மனைவி சொல்லுவாள், புலான விட புலான் இன்னாருடைய மகன் இன்னாரே, பேரை சொல்லி சொல்லுவார், பேரை சொல்லி சொல்லுவார், இன்னாருடைய மகன் இன்னாரே, தொழிலுக்காக வேண்டி புறப்பட்டு போறீங்க, அத்தைன்னாவில் ஹலால், மாலை நேரத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த உடைமைகளை அந்த பணத்தை ஹலாலாக்கி கொண்டு வா. நரகத்துடைய நெருப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம், உலகத்துடைய பசி உலகத்துடைய சாகத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். பெண்களுடைய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. கணவர் என்ன செய்கிறார், எங்களுடைய சம்பாத்தியம் எப்படி, எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் எப்படி, எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ஹலாலா ஹராமா? ஒருவர் திருவில் ஓட்டுகிறார், திருவில் முச்சக்கர வண்டி ஓட்டுகிறார், வேலை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், என்ற கணவன் இதுதான் சொல்லி செய்கிறார். கணவன் யாரை அழைத்துக் கொண்டு போகிறார் நன்றாக தெரியும். எங்களுடைய ஊரை சார்ந்த ரெண்டு ஒரு குமரி பெண்ணும் ஒரு வாலிபரும் ஒரு ஹராமான முறையில் ஒரு இடத்தை நாடி போகிறார்கள். அதற்கு இந்த திருவில் பயன்படுத்தப்படுகிறதா? அங்க கிடைக்கிற வருமானம் ஹராமான வருமானம். நன்றாக தெரியும் இவங்க ரெண்டு பேரும் போறது ஒரு ஹராமான கடமத்திற்குத்தான். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அல்ல, இவங்க ரெண்டு பேரும் வேறத்தில் ஏறினாங்க, வேற முறையில் நடந்து கொள்றாங்க. நன்றாக தெரியும் இந்த பொறுப்பு என்ன, அந்த திருவில் ஓட்டக்கூடிய சகோதரிய பொறுப்பு என்ன? அந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும் அவருக்கு, ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க, உங்களை பெற்ற வாப்பா உம்மா இந்த காட்சியை கண்டா அவங்கள மனசு எவ்வளவு நோகும், நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நசீகத்தை ஒரு தீனுடைய பேச்சை அவர் பேசுவார் என்றிருந்தால் அந்த ரெண்டு சந்தர்ப்பங்களில் தௌபா நசீமாகின்றனர். அடே இந்த திருவில் ஓட்டக்கூடிய இந்த சகோதரருக்கு விளங்கின மார்க்கமாவது எனக்கு விளங்கக்கூடாதா? வருமானத்தை ஹலாலாக்குவதில் மனைவியுடைய பங்களிப்பு என்ன? ஒரு முறை சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி, மிகப்பெரிய மனிதர், ஒரு மகான் முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தன்னுடைய 18 வயதில் தன்னுடைய ரெண்டு கண்ணையும் இழந்து விட்டார். பார்வை இல்லாமல் போய்விட்டது, பார்வை இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, கண்ணுடைய பார்வை இல்லாமல் போனாலும் அகப்பார்வை இல்லாமல் போகவில்லை. அகப்பார்வை இருந்தது. அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆக்கினான் என்றால், 18 வயதில் கண் பார்வை இழந்த முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணிக்கும் பொழுது மௌத்தாகும் பொழுது எந்த இடத்தில் இருந்தார் என்று சொன்னால், தாருல் இஸ்தாவுடைய முஃப்தியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு பெரிய முஃப்தி என்று சொன்னால், அவருடைய ஃபத்வாவை வைத்துத்தான் சவுதி அரேபியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் கூட ஃபத்வா கொடுக்கும். அவருடைய தீர்மானத்தை தான் ஹை கோர்ட் கூட தீர்மானமாக வழங்கும். அப்படிப்பட்ட ஒருவர், அப்படிப்பட்ட ஒரு முஃப்தி. அவரிடத்தில் ஒரு பெண்மணி, ஒரு தாய் வந்து ஃபத்வா கேட்கிறார். குர்ஆன் ஆச்சரியமானது, உலமாக்கள் ஆச்சரியமானவர்கள், உலமாக்களுடைய அகப்பார்வை ஆச்சரியமானது, பசீரத் ஆச்சரியமானது, அவருடைய இனாதத் இல்லல்ல ஆச்சரியமானது. அந்த பெண்மணி ஃபத்வா கேட்கிறார், ஆச்சரியமான ஃபத்வா. முஃப்தி அவர்களே, ஷேக் அவர்களே, எனக்கு சரியான ஒரு பிரச்சனை, என்னுடைய கணவன் நான் நிக்காக செய்து திருமணம் முடித்து சுமார் 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், என்னுடைய தகப்பன் ஒரு சரியான வசதி இல்லாத ஒரு ஏழையாக இருக்கிறார், என்னுடைய கணவன் ஒரு தொழில் செய்கிறார். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய தொழில் ஹராமான தொழில், அவருடைய வருமானம் ஹராமான வருமானம், அவருடைய குருக்கள் வாங்கல் ஹராமான குருக்கள் வாங்கல், அவர் எங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய பணம் ஹராமானது. நான் எப்படியோ பல தடவைகளில் பல முறைகளில் அன்பாக இரக்கமாக சந்தோஷமாக கோபமாக சண்டை பிடித்தெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த தொழிலை விட்டு விடுங்கள். அன்பாக சொல்லியிருக்கிறேன், இரக்கமாக சொல்லியிருக்கிறேன், பணிவாக சொல்லியிருக்கிறேன், படி அதாவது கோபமாக சொல்லியிருக்கிறேன், சண்டை பிடித்து சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் அவருக்கு சொல்லி பார்த்தேன். அவர் அவருடைய வியாபாரத்தை விட்டு, அவருடைய பொருட்கள் வாங்கலை விட்டு, அவருடைய தொழிலை விட்டும் அவர் வெளிய வார மாதிரி விளங்க இல்லை. எனக்கு இப்ப கடைசியாக சொல்லி இருக்கிறார், எனக்கு ஒரு வார்னிங் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், இதற்கு பிறகு இனிமேல் என்னுடைய வியாபாரம் சம்பந்தமாக, தொழில் நடவடிக்கை சம்பந்தமாக நீ வாய் திறந்தால் உனக்கு தலாக் என்று சொல்லி எனக்கு தலாக்கை கொண்டு எச்சரிக்கை செய்திருக்கிறார். நான் இப்ப என்ன செய்யன்னு கேட்டான். பேசினா தலாக்காகி விடுவார், பேசாமல் இருந்தால் ஹராத்தை சாப்பிட வேண்டும், பேசினால் ஹலாக், பேசாமல் இருந்தால் ஹராத்தை சாப்பிட வேண்டும். கணவன் கொண்டு வந்து தாரார் என்பதற்காக வேண்டி சாப்பிடுவதல்ல. பள்ளி வாயிலுக்கு சொல்லுகிறேன், சந்தா தாராங்க, பள்ளிக்கு ஹதியா தாராங்க, யாரு தாராரு, எதற்கு தாராரு? மதரசாக்களுக்கு சொல்லுகிறேன், எங்கிருந்து வருகிறது, யாரு தாராங்க? ஹராத்தை செஞ்சுட்டு துவா செஞ்சா கண்ணால கண்ணீர் கொட்டாதுங்க. ஹராத்தை செஞ்சுட்டு தூங்கினா சகஜத்து கிடைக்காதுங்க. ஹராத்தை செஞ்சுட்டு குரான் ஓடினா குரான் மறந்துடுவோங்க. கேட்கிறார்கள், எனக்கு என்ன செய்ய, நாலு குழந்தைகள், நான் ஒரு விதவையாக மாறிவிடுவேன், என் மாப்பா ஒரு ஏழை, எனக்கு போறதுக்கு கிடமில்லை, நான் என்ன செய்ய? முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு கண்ணும் தெரியாதவர்கள் அல்லாஹ் அன்னாருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர் சென்ன ஃபத்வா என்ன தெரியுமா? அந்த சகோதரியை பார்த்து, யா உஹ்தி, யா உஹ்தி, என்னுடைய அன்பு சகோதரியே, உனக்கு நான் நசீஹத்து செய்கிறேன், உனக்கு நான் இரக்கமாக வசியத்து செய்கிறேன். என்ன வசியத்து தெரியுமா? உன் கணவன் உனக்கு தலாக்கு தரும் வரைக்கும் நீ காத்து நிற்காதே உம்மா, நீ போய் தலாக்கு வாங்கிக் கொண்டு வான்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாரே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நிக்காஹ் என்ற ஒரு சூராவை கொண்டு வரவில்லை. குர்ஆன்ல சூரத்து நிக்காஹ் இல்ல, சூரத்து நிசா இருக்கிறது. சூரத்து ரிஜால் இல்ல, சூரத்து நிசா தான் இருக்கிறது. இதே போல குர்ஆன்ல சூரத்து நிக்காஹ் இல்ல, குர்ஆன்ல இருக்கிறது சூரத்து தலாக். சூரத்து தலாக் ஒரு குர்ஆன் ஒரு சூரா, குர்ஆனுடைய சட்டர் ஒரு குர்ஆனுடைய பெரிய ஒரு சூரா இது சூரத்து தலாக். முஃப்தி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்ணுக்கு சொன்னது தெரியுமா? இந்த சூரத்து தலாக்கில தான் அல்லாஹ் நாலு இடத்துல சொல்றான், நாலு இடத்துல சொல்லுகிறான், ومن يتوكل على الله وهو حسبه ومن يتق الله يضل له اجرا ومن يتق الله يجعل له من امره يسرا. அன்புச் சகோதரியே இந்த நாலு ஆயத்தும் உனக்கு தான் புத்தி வழி சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ومن يتق الله, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ இந்த ஹராத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம், இந்த ஹராத்துக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம், இந்த ஹராத்துக்கு பின்னால போக மாட்டோம். ومن يتق الله يجعل له مخرجا, அவர்களுக்கு அல்லாஹ் வழியை அமைத்து கொடுப்பான், வழியை திறந்து கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திறந்த கதவை அல்லாஹ் இவர்களுக்கு திறந்து கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ومن يتوكل على الله, யார் அல்லாஹ் மீது பறை சாட்டுவார்களோ, எங்களுடைய கருமங்களை அவர்களுடைய கருமங்களை அல்லாஹ்வுடைய கையில் ஒப்படைத்தார்களோ, யாவா உனக்காக வேண்டி என்று சொல்லி கையில் ஒப்படைத்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது பறை சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். மூணாவது சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, ஹராத்தை சாப்பிட மாட்டோம், ஹராத்தை உண்ண மாட்டோம், ஹராத்திலே வாழ மாட்டோம், ஹராத்துக்கு தௌபா செய்து விட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருவான், அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைத்திருவான். நாலாவது சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய கூலியை அல்லாஹ் பன்மடங்காக இரட்டிப்பாக்கி பன்மடங்காக பெருக்கி அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, கணவன் என்ன சம்பாதித்துக் கொண்டு வாரார் என்பதை ஒரு கணம் ஒரு கணம் பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு கணம் தேடி பாருங்கள். வட்டிப்படமா, லஞ்சப்படமா, ஹராமான முறையில விருந்த பணமா, பிறருடைய சொத்தை அபகரித்த பணமா, கணவனுடைய தகப்பன் நூற்றாண்டுக்கு பிறகு கணவனுடைய தகப்பனுடைய சொத்துக்களை கணவன் சரியாக பங்கிட்டு கொடுக்காமல் ஆணுக்கு ஒன்று, ஆணுக்கு ரெண்டு, பெண்ணுக்கு ஒன்று, தாய்க்கு போக வேண்டியது, தகப்பனுக்கு போக வேண்டிய சொத்துக்களை எல்லாம் பங்கிட்டு கொடுக்காமல் என்னுடைய கணவன் அவராகவே அந்த சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு வந்திருக்கிறாரா? அப்படிப்பட்ட சொத்து எனக்கு வேண்டாம். கணவனுக்கு துணையாக இருங்கள், கணவனுக்கு சௌபாவுடைய கதவை திறந்து காட்டுங்கள், கணவனுக்கு சொல்லுங்கள் ஹராத்தை சென்று இந்த பூமிக்கிறேன், நாங்கள் வாழ முடியாது, இந்த உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் வெறுமனே கடையில போய் சீனி வாங்குவதும், வெறுமனே கடையில போய் இரும்பு வாங்குவதும் மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரே, இந்த பக்கத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சதவும் ஹலாலாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தான் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு கன்சர்ன், ஒரு ஃபீலிங் வந்திருக்கிறது? லாயர்ஸ் இருக்கிறாங்க, லாயர்ஸ் எங்கள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்பாங்க, சில கேஸ் வந்திருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், இது இவருடைய சைட்ல மிஸ்டேக் இருக்கிறது, அந்த கேஸை எங்களுக்கு எடுத்து பேசலுமான்னு கேட்பாங்க. லாயர்ஸ் உடுந்தோ, லாயர்ஸ் உடுந்தோ, எங்களிடத்துல ஜட்ஜ்மார் வந்திருக்கிறாங்க, ஜட்ஜ், அந்த ஜட்ஜ்மாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவர்கள் வந்து கேட்கிறாங்க, ஜட்ஜ்மார் யாரென்றால் உம்மத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவங்க, நீ செஞ்சது சரி பிழை என்று அவங்க தீர்ப்பு வழங்குறவங்க, அப்படிப்பட்ட ஜட்ஜஸ், அப்படிப்பட்ட நீதி அரசர்கள் எங்களை கண்டு எங்களிடத்தில் கேட்டிருக்கிறாங்க, சந்தித்து கேட்டிருக்கிறாங்க, நாங்க எடுக்கிற சம்பளம் ஹலாலான்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் காரணம், ஏன் காரணம், இறக்கிழைத்தானோ அந்த குர்ஆனை யார் தீர்ப்பாக வழங்கவில்லையோ அவர்கள் பாசிகுகள், அவர்கள் காபிர்கள், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா நாங்க நீதிபதியாக இருந்து கொண்டு தீர்ப்பு வழங்குவது குர்ஆனை மையமாக வைத்தல்ல, நாட்டினுடைய சட்டத்தை மையமாக வைத்து, எனவே நாங்கள் சம்பாதிப்பது எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ஹலாலா என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு உணர்வு பிறந்திருக்கிறது, ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, எங்களுடைய உடைமைகளை நாங்கள் ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, மிக விநயமாக, மிக இரக்கமாக, மிக பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விடய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், கவனத்தை போட வேண்டும், என்னுடைய வருமானம் ஹலாலா, நான் என்ன செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட தௌபாவை நசீவாக்குவாராக. ஒரு சகோதரர் கோல் போட்டு தலிபம் பண்ணினார், ஹஜரத் அவர்களை நான் உங்களை சந்திக்க வேண்டும், அவசரமாகவும் அவசியமாகவும். நான் அவருக்கு நேரம் கொடுத்தேன், வெள்ளவத்தை பள்ளிக்கு வாருங்கள், இத்தனை மணிக்கு வாங்க, மகரிபுடைய கொள்கைக்கு பிறகு வந்தார். அவர் பள்ளிக்கு எப்படி வந்தார் என்றால், அந்த நேரத்தில் இப்ப வசதி இருக்கிறது, முந்தைய பள்ளிக்கு வருவதற்கு வாகம் வீல் சேர்ல வரக்கூடியவங்களை பள்ளி உங்களுக்கு நேராக வர முடியாது, தூக்கி கொண்டுதான் வர வேண்டும். அவருடைய ரெண்டு குழந்தைகள் இவர் இந்த பெரிய மனிதரை வீல் சேர்ல வச்சு தூக்கி கொண்டு வந்து எனக்கு முன்னால் நிறுத்தும் வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் நோயாளி என்பதாக, எனக்கு தெரியும் என்றால் நான் அவரை சந்திக்க போயிருப்பேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஏன் வந்தீங்க பெரியவங்க, அவர் சொன்ன உலமாக்களை சந்திக்க வரத்தானே வேண்டும், நீங்க வரக்கூடாது, நான் வந்தேன் என்று சொல்லி அவர் வியத்தை ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது வயதிட்டு ஆகிவிட்டது, என்னுடைய நிலை உங்களுக்கு விளங்குகிறது, நான் கவரின் பக்கமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், எந்த நேரத்தில் என்னுடைய மௌத்து வரும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் நான் அனந்தர சொத்து சம்பந்தமாக சில விஷயங்களை கேட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது, நான் பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன். 1965 நான் நிக்காக செய்து திருமணம் முடித்தேன். 2 வருடங்களில் என்னுடைய மனைவி வபாத்தாகிவிட்டாள். மனைவியுடைய உடைமைகள், மனைவிக்கு சொந்தமான காணி பூமி, மனைவிக்கு சொந்தமான வாகனம் சல்லி ஏராளம் இருந்தது. என்னுடைய மனைவி இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த குடும்பம் என்று சொன்னால் அந்த காலத்தில் பெரிய கொடிகட்டி பறந்தவர்கள். 1000 தேயிலை தோட்டம், 1000 ரப்பர் தோட்டம் எல்லாம் இருந்தது. இவைகளுக்கெல்லாம் நான் சொந்தக்காரனாக மாறிவிட்டேன். அப்படிப்பட்ட உடைமைகளை எல்லாம் நான் ஆட்சி செய்தேன். அவைகள் அனைத்தையும் வேண்டும் பெருக்கி எழுதிக் கொண்டேன். எந்த சொத்தையும் என்னுடைய மனைவியுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ கொடுக்கவில்லை. எந்த சொத்தையும் என்னுடைய மகனுக்கு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் இப்படி எல்லாம் செய்தேன், வாழ்ந்துவிட்டேன். 1965 நடந்த சம்பவம் இன்றைக்கு 47-48 வருடங்கள் கடந்து போகிறது. இப்ப நான் என்ன செய்ய, இதுக்கு எப்படி தௌபா செய்வது, இந்த சொத்தை எப்படி கொடுக்க வேண்டும்? நீங்க குறைஞ்சபட்சம் இந்த கணக்கை நீங்க எனக்கு செஞ்சுத்தாங்கோ. நான் யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்க ஏதும் கொடுத்துட்டு ஏழாட்டி குறைஞ்சபட்ச மன்னிப்பாவது கேட்டுட்டு வாரேன். 2 நாள் உட்கார்ந்து அவருடைய கணக்கை நாங்க செஞ்சோம். கிட்டத்தட்ட அவருடைய அனந்தர சொத்துக்கு சொந்தக்காரர்களாக 300க்கும் மேற்பட்ட மக்கள் வராங்க. 65 சம்பவம், மாம மௌத்தாகி விட்டார், மாமக்கு பங்கு வைக்கவில்லை. இப்ப மாமட வாரிசார் இருக்கிறாங்க, அதுல கொஞ்சம் பேர் மௌத்து, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மாமியிட மாமி மௌத்து, மாமியிட சுகார சொத்து யாருக்கு போக வேண்டும்? மாமி முந்தி மௌத்தா, மாம முந்தி பிந்தி மௌத்தா. இப்படியாக அந்த பின்னர்கள் அனைத்தையும் வெளிசாராக்கி அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே, அந்த கணக்கை செஞ்சு முடித்தோம். எல்லாம் முடிச்சு ஒரு 6 நாள் புகல்ல அவருடைய மூத்த மகன் தொலைபேசியிலூடாக சொல்லுகிறார், தகப்பனார் மௌத்தாகிவிட்டார் என்பதாக. ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நிறையற்றவர்களே, மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஹராத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். கொடுக்க வேண்டியவர்களை திருப்பி கொடுத்து விடுங்கள். நண்பர்களே சகோதரர்களே, உங்களுக்கு வர வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு வர வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு வேண்டாம், அதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹலால் செய்துவிட்டோம். சுபஹானல்லாஹ். நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். நீங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய இரு கரங்களையும் நீட்டி உங்களை வரவேற்கிறான், உங்களை அழைக்கிறான். சொல்லுகிறது, அல்லாவின் பக்கமாக முகத்தை திருப்புங்கள், அல்லாவின் பக்கமாக கவனத்தை திருப்புங்கள், ரப்பிடத்தில் மந்தாருங்கள், அல்லாவிடத்தில் கேளுங்கள், யா அல்லாஹ் நான் செய்த பாவம் திருந்து குறிந்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கோ, யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுடத்தில் கையேற்றுங்கள். அன்புக்குரிய சகோதரரே, அன்பு பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, அந்த ஒன்றை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் விமோசனம் இருக்கிறது. மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்வோம். ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான ரமலானை நசீபாக்குவானா, சந்தோஷமான ரமலானை நசீபாக்குவானா. சந்தோஷமான ரமலான் சீமா வைப்பானா. கொஞ்ச நாட்களாக சிறைச்சாலைகளுக்கு போய் வருகிறேன். சிறையில் உள்ள சகோதரர்களை சந்திக்கிறேன். அவர்களை கண்டால் எனக்கெல்லாம் யோசனை வருவது, அவர்களுடைய குழந்தைகளுடைய பெருநாள் எப்படி இருக்கும். அவர்களுடைய குழந்தைகளுடைய நோன்பு எப்படி இருக்கும்? வாப்ப இல்லாத நோன்பு, வாப்ப இல்லாத பெருநாள், வாப்ப எப்ப வருவாரே? வாப்புக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரவே மாட்டார். மௌத்தாக இருந்தால் மன்னரைக்குள்ள போயிருந்தார். சப்டர் க்ளோஸ், விஷயம் முடிஞ்சிட்டு சிறையில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, முடியமாக இருந்தால் சிறைச்சாலைகளுக்கு போய் பார்த்துட்டு வாருங்கள். வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாலிப சங்கத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு ஆர்கனைஸ் ஆகுங்கள். எங்களோட ஊர்ல எங்களுக்கு இந்த அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல இந்த அக்கரைப்பட்டு தொகுதியில எத்துணை பெயர் சிறையில வாழுகிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யலாம்? முஸ்லீம்கள் மட்டுமல்ல மாற்று மருத்துவமாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் போய் பாருங்கள், கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய மனோநிலையை பாருங்கள், அவர்களுடைய நிலைமையை பாருங்கள், எங்களால் என்ன செய்யலாம் என்று பாருங்கள். சிறைச்சைதிகள், அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யலாம்? தவறு செய்து விட்டார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அது எங்களுடைய பிரச்சனை அல்ல, அவர்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்? ரமலான் வருகிறேன், நான் சொல்லுகிறேன், எங்களை சிறை கணுப்பாமல், வைத்திய சாலை கணுப்பாமல், ஆரோக்கியமான ரமலானை தந்து அந்த 30 நாட்களையும் ஆரோக்கியமான முறையில் நல்ல வணக்க வழிபாடுகளில், குர்ஆனுடைய திலாவத்தில், இஸ்திக்ஃபாரில், தான தர்மத்தில், இஃப்தாரில், சஹருடைய நேரத்தில் குடும்பத்தோடு உண்டாக இருந்து சந்தோஷமாக இருந்து அந்த காலங்களை கழிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. ரமலான் வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முடித்துக் கொள்கிறேன், முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், ஆமீன் 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 சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்ல, சொல்லும்படியாக பணிக்கப்பட்டார்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சொல்ல பணிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிக்கப்பட்டதற்கு பிறகு ஆமீன் சொன்னார்கள். எதுக்கு ஆமீன் சொன்னார்கள்? ஒவ்வொரு பணியில கால் வைக்கும் பொழுது ஒவ்வொரு வகையான துஆ, ஒரு துஆவை பற்றி சொல்லிவிட்டேன், பெற்றோர்களை பற்றி, பெற்றோர்களை பற்றி சொல்லிவிட்டேன். இரண்டாவது துஆ, ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்தும், ரமலானுடைய மாதத்தை யார் சந்தித்தும் தன்னுடைய பாவங்களை தீர்க்கரையாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ, தன்னுடைய பாவங்களுக்கு தௌபா செய்து நானும் ஒரு நல்லவன் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் தன்னுடைய பெயர் நாமத்தை பதிவு செய்து கொள்ளவில்லையோ, தன்னுடைய பாவத்துக்காக வேண்டிய அழுது அல்லாவிடத்தில் மன்றாடி நான் இருக்கும் பிறகு தவறு செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி யாரெல்லாம் தௌபா செய்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொல்லி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிது நபவியில ஒரு ஜும்மாவுடைய தினத்தில மிம்பர்ல ஏறும் பொழுது மதுவா செய்ய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இதை விடவும் வேற என்ன மதுவா தேவை? இதை விடவும் வேற என்ன சாபம் தேவை? அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ரமலானுடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை பயன்படுத்துங்கள், இந்த ரமலானை தௌபாவுக்குரிய காலமாக்குங்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஒரு அங்கத்தவர் என்ற அடிப்படையில் ஒன்ன ஒரு தகவலையும் சொல்லி முடிக்கிறேன். முஸ்லீம் பாடசாலைகள் அனைத்தும் ரமலானுடைய காலத்தில் விடுமுறை ஆகிவிடும். பாடசாலைகளுக்கு மூடுவிழா, பாடசாலை வளாகங்களை மூடிவிடுவோம். எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய சின்ன குழந்தைகள், அவர்களுக்கு என்ன வேலை? அவர்களை யாரு பார்ப்பது? அவர்களை யாரு மெய்ப்பது? அவர்களுடைய விடயங்களை யாரு கண்காணிப்பது? எனவே தான் வினயமாக சொல்லுகிறோம், பள்ளி நிர்வாகம் இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா, இருக்கக்கூடிய வாலிபர்கள், இருக்கக்கூடிய அமைப்புகள், வாலிபர்கள் யுவதிகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவர்களை எப்படி பராக்காக்கலாம்? இவர்களுக்கு மேலதிகமாக எதை கொடுக்கலாம்? இவர்களை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் பகல் காலங்களில் தூக்கத்திலும், இரா காலங்களில் வீதி ஓரங்களிலும் பாதை ஓரங்களிலும் சுற்று திரிந்து கொண்டு மாற்று மதத்தவர்களுக்கு ஒரு கஷ்டமான ரமலானாக மாறிவிடும். இந்த ரமலான் மாற்று மதத்தவர்கள் எங்களை பற்றி தப்பாக எண்ணுவார்கள், இப்படியா நோன்பு, இருக்கா நோம்பு, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், என்ன சொல்லை தாராங்க என்று சொல்லி எங்களை பத்தி அவங்க எண்ணுவாங்க இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அது நல்ல ஒரு செய்தியை இஸ்லாத்தை பற்றி கொடுக்க மாட்டாங்க. எனவே பள்ளி நிர்வாகம், பாடசாலை நிர்வாகம், பாடசாலையினுடைய பழைய மாணவ சங்கங்கள், உளமாக்கல், வாலிபர்கள் என்று சொல்லி வித்தியாசம் இல்லாமல் அனைவருமாக ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து இந்த நிறைவு காலங்களில், விடுமுறை நாட்களில் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய யுவதிகளுக்கு என்ன செய்யலாம், எதை கொடுக்கலாம், பள்ளிகாசலில் எப்படி பயன்படுத்தலாம், மதரசாக்களை எப்படி பயன்படுத்தலாம், பாடசாலை வளாகங்களை எப்படி பயன்படுத்தலாம், என்ன செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் யோசித்து தீர்மானங்கள் எடுத்து அவர்களுடைய இஸ்லாம் பாடம், அரபு பாடம், அவர்களுக்கு தேவையான வேறு பாடங்களுக்கு என்ன செய்யலாம் என்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை எங்களால் கட்டியெழுப்ப முடியும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தை யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. நாங்களோ பகிரங்கமான குற்றவாளிகள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக, நல்ல கருமங்களை லேசாக்கி வைப்பாயாக, நல்ல கருமங்கள் மீது ஆசை ஆர்வத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்துக்கு தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய தௌபாத்தை ஏற்றுக்கொள்வாயா, எங்களுடைய தௌபாவை அங்கீகரிப்பாயா, எங்களுடைய தௌபாவை அங்கீகரிப்பாயா. பாவத்துக்கு தௌபா செய்கிறோம் யாருந்தா, இனி பாவம் செய்ய மாட்டோம் யாருந்தா, பாவம் செய்ய மாட்டோம் யாருந்தா. ஹராத்துக்கு தௌபா செய்கிறோம் யாருந்தா, ஹராத்துக்கு தௌபா செய்கிறோம் யாருந்தா. யாருந்தா எங்களை பாதுகாத்துடுவாயா, எங்களுடைய பெற்றோருக்கு மேலான கிருமை செய்வாயா, எங்களுடைய பெற்றோருக்கு மேலான கிருமை செய்வாயா, எங்களுடைய பெற்றோருக்கு மேலான கிருமை செய்வாயா. யார் யாருடைய பெற்றோர் விபாத்தாகி விட்டார்களோ, கபரை சொந்த வீடுகளாக மாற்றிக் கொண்டார்களோ, இனி திரும்பி வரமாட்டார்கள் யாருந்தா. அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயா, அவருடைய கபல்கள் நிலைமாமாக்கி வைப்பாயா. யார் இவருடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அனைவருக்கும் ஆகியத்தான் வாழ்வு நசீமாக்குவாயா. எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யாருந்தா, எங்களுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன் யாருந்தா. எங்களுடைய சிறார்களை பாதுகாப்பாயாக, வாரிகளை பாதுகாப்பாயாக, யுவதிகளை பாதுகாப்பாயாக, குழந்தைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களின் உரிமைகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களின் உரிமைகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பாயாக. யாழ்வா இந்த நாட்டில் ஐக்கியத்திலே வாழ வைப்பாயாக, யாழ் ஐக்கியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் சதிகள் திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதே அல்லா, அனைத்தையும் பௌருபடியாக்கி வைப்பாக அல்லா, அனைத்தையும் பௌருபடியாக்கி வைப்பாக அல்லா, யாழ்வா அனைத்தையும் பௌருபடியாக்கி வைப்பாக அல்லா. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக, நாட்டை பாதுகாப்பாயாக, நாட்டினுடைய உறவையை பாதுகாப்பாயாக, நாட்டுடைய ஐக்கியத்தை பாதுகாப்பாயாக, நாட்டுக்கு யாழ்வா துரோகம் செய்யாமல் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யாழ்வா இந்த நாட்டுக்கு நாட்டினுடைய யாழ்வா அனைத்து உறவைகளையும் பாதுகாப்பாக, யாழ்வா எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக, நோயில்லாத வாழ்வை நசீவாக்குவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீவாக்குவாயாக, அழகான மௌத்தை நசீவாக்குவாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா. யாழ்வா நீ விரும்பிக் கொண்ட மௌத்தை நசீபாக்குவாயாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவாயாக. யாழ் எங்களை கமூல் செய்வாயாக, யாழ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்கள் உடமாக்களை கமூல் செய்வாயாக, சிறார்களை கமூல் செய்வாயாக, மதரசாக்கள் பாடசாலைகளை கமூல் செய்வாயாக, யாழ்வா ஜமாத்துகளை கமூல் செய்வாயாக, அமைப்புகளை கமூல் செய்வாயாக. யாழ்வா ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் உனக்காகவே ஆக்கிரமிப்பாங்க யாழ்வா, தீனுக்காக வேண்டி ஆக்கிரமிப்பாக யாழ்வா, உனக்காக வேண்டி ஆக்கிரமிப்பாயாக எல்லாம். இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, எங்களை ஒதுக்கி விடாதே யாழ்வா, எங்களை ஒதுக்கி விடாதே யாழ்வா, எங்களை ஓரமாக்கி விடாதே யாழ்வா, எங்களை ஒதுக்கி விடாதே யாழ்வா, எங்களை ஓரமாக்கி விடாதே யாழ்வா. இஹ்லாஸுடன் வாழ வைப்பாயாக, கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்குவாயாக, ஆரோக்கியமான வாழ்வு நசீபாக்குவாயாக. எந்தெந்த வீடுகளில் தகுதியான வயது வந்தும் யாழ்வா, எத்தனையோ வீடுகளில் யாழ்வா வயது வந்த ஆண்கள், வயது வந்த பெண்கள் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் யாழ்வா பொருளாதார நெருக்கடியின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக வாடிக்கொண்டிருந்தார்கள் யாழ்வா. அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா,
அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா? இந்த சபையில யார் யாரெல்லாம் அவன் பக்கம் கையேந்து இருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயா? ஹாஜத்துகளை கபூல் செய்வாயா? ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயா? ஆசைகளை கபூல் செய்வாயாக? யாழ்வா இங்க குடிக்கக்கூடிய பெண்களை பொருந்திக் கொள்வாயா? தாய்மாரை கபூல் செய்வாயாக? அவளுக்கு மேலான பாக்கியங்கள் நசீபாக்க வைப்பாயா? எங்களுடைய மனைமக்களை கபூல் செய்வாயா? எங்களுடைய குழந்தைகளை கபூல் செய்வாயாக? உங்களுடைய மனைமக்களை இப்போ ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்க வைப்பாயாக? ஆபியத்தான வாழ்வை நசீபாக்குவாயாக? ஆபியத்தான வாழ்வை நசீபாக்குவாயாக? ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தஃபிர் லனா வதர்ஹம்னா வநகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வஸல்லியாத்தினா குர்ரத்த அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعاله وصحبه وسلم والحمد لله رب العالمين.